ీరంగీలరకులాషడోపహృద్యం వేదాంతదేశికయతీంద్రమహం ప్రపద్యే శ్రీమద్రంగషకారిసమ్యం గరాద్లబ్ధాహమాత్మద్వయం శ్రీమద్వీరూత్మహాత్యషడ్యాశ్రయం శ్రీమద్వేదవదం సదేశికయేదే కారుణ్యదీక్షాస్పదం సేవే రంగతులీనశాసనవశం నారాయణం యోగినం వేదాంతదేశికయజీంద్రకటాక్షలబ్ధత్రయ్యంతసారమణవద్యగుణంబులాగ్రినం నారాయణాద్యయదుర్యకృపావిశిష్టం శ్రీరంగనాథయతిశేఖరమాశ్రయామః శ్రీరంగేశశకారాదియతీశానపదాశ్రయం రఘుంభరాగవార్యం తం వందే శారణ్యభూషణం శ్రీమద్రంగశకారియోగిచరణచక్రాత్మరక్షాపరం శ్రీమద్రంగశకారి వీరలపురాశబ్దాహమాంతద్వయం ఈశ్వరంబరివర్జితం శుభగుణై పాంతం మహత్వం సజం వందే వత్సవిభూషణం బుధవరం శ్రీకృష్ణమార్యం సదా శ్రీమద్వేదాంతరామానుజముడికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమశ్రీవాసయోగీశ్వరగురువలయోరస్మితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాశ్రయమునిత్రయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశీరేంద్రం శ్రీరంగసోప్పల్ త్రివేంద్రమురయాన్ పారుంగస్వర్ణ పరమురియుల్ ఓరంగుదానే అమయాదో ధారణీయుల్ వాళ్వార్థవానేర కోమళవుం వాళ్ళు శ్రీవత్సవంశతిలకం శ్రీరాఘవప్రియం సగం పంచాచార్యవాత్రం వందే శ్రీరంగనాథాయ.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ராமானுஜன் அப்படின்ற பத்திரிகையில பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராஜா சுவாமி தேசிக ஹிருதயம் அப்படின்ற தலைப்புல கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரைய சமீபத்துல வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வச்சார். இப்போ அந்த தேசிக ஹிருதயம் அப்படின்ற தலைப்பை கொடுத்து எழுதின கட்டுரை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்ரீ சுக்திகள், அதாவது ஸ்ரீமத் ரகசியத்ரே சாரம், நியாய சித்தாந்தனம், இந்த மாதிரியான கிரந்தங்கள், அப்புறம் ஸ்தோத்திரங்கள்ல நியாச தசகம், நியாச திலகம், இது போன்ற ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் எடுத்து அந்த ஸ்ரீசூக்தி வரிகள் ஸ்தோத்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் செங்கல சம்பிரதாய ரீதியாக விளக்கங்களை கொடுத்துட்டு, விளக்கங்களை கொடுத்து சுவாமி தேசிகன் வந்து தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், குள்ளலோகாச்சாருடைய கருத்துக்கள் தான் சுவாமி தேசிகனால வந்து வெளியிடப்பட்டிருக்கு என்பதாக, அவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், உள்ளலோகாச்சாருடைய கருத்து தான் சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய ரகசிய திரேசாரம் போன்ற ஸ்ரீசுக்திகள்ல காண கிடைக்கிறது என்பதாக அந்த வரிகளுக்கு விளக்கங்களை சிங்கள சம்பிரதாய பரமாக கொடுத்திருந்தார். அதுல ஒரு வரி சொல்ற போது, சாஸ்திரஜர்களில் தலைவரான தேசிகன் சாஸ்திரகதி விருத்தமாக பிரபத்தியை உபாயம் என்று நெஞ்சாலும் நினைக்க மாட்டார் என்றோ அப்படின் எல்லாம் கொடுத்து, உபாய விஷயமா வரக்கூடியதுக்கெல்லாம் அர்த்தங்களை மாற்றி விளக்கங்களை மாற்றி தவறான வியாக்கியானங்களை அந்த ஸ்ரீசுக்தி வரிகளுக்கு ஸ்தோத்திரங்களுடைய வரிகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கார். ஆக இப்ப என்னன்னா, தேசிக ஹிருதயம்னு அவர் தேசிகனுடைய திருவுள்ளம் இதுன்னு அவருடைய வியாக்கியானத்துல அவர் காட்டினார். இப்போ அந்த வியாக்கியானத்துக்கு அமைந்த கண்டனம் தான் இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம் சொல்லிவிட்டு நாம வெளியிட்ட புஸ்தகம். அதாவது இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இப்ப சொல்றபடி என்ன விஷயமோ அதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அதாவது அவர் சொன்னபடி சொல்ற விஷயங்கள் சுவாமி தேசிகன் திருவுள்ளம் இல்லை. இப்ப வெளியிடுற இந்த கண்டன புஸ்தகத்துல என்ன விஷயங்கள் வருதோ அதுதான் சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய திருவுள்ளம். அதனால தலைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம். இப்ப கொடுக்கிற விளக்கம் தான் சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய திருவுள்ளம் என்பதாக அண்ணங்கராச்சார் காட்டின அந்த விஷயங்களுக்கு மறுப்பானது இப்ப இந்த புஸ்தகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. இதுல என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கொடுக்கிற மறுப்பானது சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய சீதுக்திகளினுடைய வரிகளை கொண்டே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக சுவாமி தேசிகன் இப்படியெல்லாம் வரிகள்ல சாதிச்சிருக்கார் அப்படின்னா அவருடைய வரிகளையே காட்டி அந்த வரிகளே இப்போ அண்ணங்கராச்சாரி எழுதினத்துக்கு கண்டனமாக அமைகிறது அப்படின்றத காட்டுவதுதான் இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம் என்பதாக சொல்றது. இது வந்து முழுக்க முழுக்க சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளினுடைய வரிகளா இருக்கிறதுனால இத காலக்ஷேபம் பண்ணாதான் புரியும். ஏன்னா அது முழுக்க சுவாமி தேசிகனுடைய வரிகளா இருக்கிறதுனால அர்த்தங்களை கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை ஒரு காலக்ஷேபமா வச்சுட்டு இந்த புத்தகத்துல உள்ள விஷயங்களை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி சொல்லப்படும். இப்போ இதுல தொடக்கத்துல முன்னுரை, அந்த முன்னுரை படிக்கிறதே நமக்கு புரியும். அது அதாவது இந்த முன்னுரையில வந்து வேத மார்க்கமான வியாச சித்தாந்தத்தை அடியொற்றி ஸ்ரீ ராமானுஜர் தனது நவ கிரந்தங்களை கொண்டு வியாச சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். அதாவது என்னன்னா, நம்முடைய விசிஷ்டாத்வைதம் என்று சொன்னா இது வந்து வியாச சித்தாந்தம்னு சொல்ல வேண்டியது. அதாவது ராமானுஜர் புதுசா விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிக்கலன்றத புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம பேசச்சே பகவத் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு தான் பேசுறோம். பகவத் ராமானுஜ சித்தாந்தம்னு பேசினாலும் இந்த சித்தாந்தம் அவர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. ஏன் ஆளவந்தார், நாதமுனிகள், அதுக்கு முன்னாலே ஆழ்வாராதிகள், சங்கர், திரமிடர், புகதேவர் முதலானோர்ல பாஷ்யகார காலத்துக்கு முன்பே இருந்த பூர்வாச்சாரியர்கள் அவ எல்லாருமே விசிஷ்டாத்வைதிகள் தான். இப்போ யுகாந்தரத்துல இருந்தவர் வேதவியாசர். ஆக நம்முடைய சித்தாந்தத்தை நம்ம வந்து வியாச சித்தாந்தம் என்பதாக சொல்றோம். அதனால நம்முடைய சித்தாந்தம் என்பது ராமானுஜர் புதிதாக ஏற்படுத்தல. ஆனா ஏன் நம்ம அதை ராமானுஜ சித்தாந்தம்னு சொல்றோம் கேட்டேன்னா, கீணிச்சு போன சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை என்ன பண்ணார், உதாரணம் பண்ணி இன்னும் பிரகாசப்படுத்தி வெளிக்கொண்டு வந்த. அந்த மாதிரி இந்த விசிஷ்டாத்வைதத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு உபகாரம் பண்ணினத்தை கருதி நம்ம என்ன சொல்றோம், பகவத் ராமானுஜ சித்தாந்தம் என்று சொல்றோம். இந்த பகவத் ராமானுஜ சித்தாந்தம் தான் ஸ்ரீ தேசிக தர்சனம் என்பதாக வழங்கப்படுறோம். தேசிக தர்சனம், தேசிக தர்சனம், சுவாமி ஸ்ரீ தேசிகன் காட்டின வழின்னா அவர் காட்டின வழிதான் பகவத் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்ற விஷயம் இப்ப இந்த புஸ்தகத்தின் மூலமாக நன்றாக நிரூபிக்கப்படுறோம். அதனால தேசிக தர்சனம் என்பது அதுதான் பகவத் ராமானுஜ சித்தாந்தம். பகவத் ராமானுஜ சித்தாந்தம்ன்றது வியாச சித்தாந்தம் என்பதாக வேதவியாச ஸ்தாபிதம் பண்ணினது விசிஷ்டாத்வைதம் அப்படின்றத அவருடைய சூத்திர வியாக்கியானங்கள், பாஷ்யக்கார் அருளி செய்த வியாக்கியானங்களை கொண்டு அந்த சூத்திரத்தின் வாயிலாக நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதுதான் வியாச சித்தாந்தம். அதை நம்ம ராமானுஜ சித்தாந்தம்ன்றோம். ராமானுஜ சித்தாந்தம் தான் தேசிக தர்சனம் என்பதாக வழங்கப்படும். பாஷ்யக்கார 9 கிரந்தங்கள் மூலமாக இந்த வியாச சித்தாந்தத்தை நன்கு வெளிக்கொண்டு வந்த. அது என்னது அப்படின்னு கேட்டா, அவையாவது ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீ கீதா பாஷ்யம், சிறிய கத்தியம் அதாவது ஸ்ரீரங்க கத்தியம், பெரிய கத்தியம் சரணாகதி கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் மற்றும் நித்தியம் என்கிற 9 கிரந்தங்கள் ஆகும். பாஷ்யக்காரர் ஒளி செய்த கிரந்தங்கள் இந்த 9 கிரந்தம். இந்த 9 கிரந்தங்களின் வாயிலாக வியாச சித்தாந்தத்தை நன்கு வெளிக்கொண்டு வந்து நிர்தாரணம் பண்ணி காட்டிருக்க. அந்த கிரந்தங்களின் வாயிலாக அவர் சாத்தியோபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தினார் என்று சொல்றார் பாஷ்யக்காரர். ஆக இந்த கிரந்தங்களை கொண்டு சாத்தியோபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தினார் என்று சொல்றோம். அதாவது சாத்தியோபாய அனுஷ்டானம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானை அடைவதன் பொருட்டு ஜீவனால் அனுஷ்டிக்கப்பட வேண்டியதான ஒரு செயல். சாத்தியம், சாத்தியம்னா சாதிக்கப்படுவது. யாரால்? ஜீவனால், சேதனனால். சாத்திய உபாயம், உபாயம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது பலனுக்கு காரணமாக இருக்கோ, எது நமக்கு பலனை கொடுக்கறதோ, அந்த பலனை அளிப்பதை நம்ம என்ன சொல்றோம், உபாயம் என்று சொல்றோம். இந்த உபாயம் அப்படின்னு சொல்ற போது அந்த உபாயம்ன்றது சித்தம் என்றும் சாத்தியம் என்றும் இருவகைப்படும் என்பதாக சுவாமி தேசிகன் உபாயத்தை பத்தி சொல்ற பொழுதே அந்த உபாயம் இருவகை என்பதாக சொல்லுவார். எதுல பார்த்தாலும் அர்த்தபஞ்சகம் சாதிச்சார்னா பிராப்தி உபாயம்னு வரப்போகுது. உபாயம் சித்தம் என்றும் சாத்தியம் என்றும் இருவகைப்படும் அப்படின்னு, அந்த உபாயம்னாலே அது சித்தம் சாத்தியம்னு ரெண்டு. அதாவது சித்தோபாயம்னு ஒண்ணு, மற்றொன்று சாத்தியோபாயம்னு ஒண்ணு. இப்போ எது பலனை கொடுக்கறதோ அதை நம்ம என்ன சொல்றோம், உபாயம் என்று சொல்றோம். அப்போ நமக்கு பலனை கொடுக்கிற எம்பெருமான் நம்ம சித்தோபாயம், ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சித்தோபாயம், பலனை கொடுக்கிறவனான எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கான். ஏன் அவனை சித்தம் என்று சொல்றோம்னா, அவன் நித்தியன், நம்ம பிரயத்தனத்தினால அவனை சாதிக்கல, அவன் அனாதியா நித்தியனாக இருக்கிற பெருமாளை சித்தம்னு சொல்லி பலன் கொடுக்கிற பகவான் உபாயம் என்று சொல்றோம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்ம. தர்மம்னா உபாயம், எம்பெருமான் உபாயம் என்று சொன்னா பலன் கொடுக்கிற அவன் சித்தோபாயம் என்று சொல்லப்படும். அடுத்தது சாத்திய உபாயம்னு சொல்றோம். சாத்தியம்னா சேதனனால் சாதிக்கப்படுவது, அனுஷ்டிக்கப்படுவது. இப்ப இவனால அனுஷ்டிக்கப்படுற செயலுக்கு உபாயத்துவம் எப்படி சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா, பலன் கொடுக்கிற எம்பெருமான பலன் கொடுக்கும்படியாக செய்யறது இவன் செய்யற செயல். அதனால அத சாத்திய உபாயம் என்பதாக சொல்றோம். சாஸ்திரத்துல பெருமாள் பக்தி யோகம் சரணாகதி ஆகிற இந்த இரண்டு உபாயங்களை மோட்சத்துக்காக விதிச்சிருக்கான். இப்ப கீதையில சொல்ற போது பஜஸ்வமாம் மாமேகம் சரணம் பிரஜ என்று சொல்றோம். என்ன குறிச்சு? பக்தி யோகத்தை பண்ணு. பக்தி யோகம் பண்ண முடியாதவர்கள் என்னிடத்துல சரணாகதிய பண்ணு. அப்போ பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ அது ஜீவனால அனுஷ்டிக்கப்படுகிற செயலாக இருக்கிறதுனால அந்த செயலை என்ன சொல்றோம், சாத்தியம். ஒரு சேதனால் சாதிக்கப்படுவது அந்த செயல் வந்து நமக்கு என்ன பலனை கொடுத்து உபாயமாறுது அப்படின்னு கேட்டா, பகவான் நாம விரும்புற பலனை கொடுக்கும்படியாக இந்த செயலானது செய்யறது. பெருமாள் பலன் கொடுக்குறவன் தான். யாருக்கு? அவன் சாஸ்திரத்துல விதிச்ச செயலை பண்றவாளுக்கு. அப்ப அந்த செயலை பண்ணினமானா அந்த செயல் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பகவான் அவ கேட்கிற பலனை கொடுக்கும்படியாக செய்கிறது. அதனால நம்ம செய்யற செயலுக்கும் உபாயத்துவம் உண்டு, பலன் கொடுக்கிற எம்பெருமானுக்கும் உபாயத்துவம் உண்டு. பலன் கொடுக்கிற ஷியபதி சித்த உபாயம், அவனை பலன் கொடுக்கும்படியா செய்யற இவனுடைய செயல் சாத்திய உபாயம் என்று சொல்றது. அதனால உபாயம்னு அப்படியே சொன்னா போறாது, அந்த உபாயத்தை நன்னா பிரிச்சு சித்தோபாயம் சாத்தியோபாயம்ன்றத விளக்கம். அத சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல ரொம்ப அழகா சித்தோபாயத்தையும் சாத்தியோபாயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியல சாதிக்கிற, அதாவது சமஸ்த புருஷார்த்தானாம் சாதகசிய தயாநிதேகே ஸ்ரீமதக பூர்வ சித்தத்வா சித்தோபாயம் இமம் இதுகு. அவரவர் விரும்புற பலனை கொடுக்கிற எம்பெருமான் ஸ்ரீ விசிஷ்டனாய் கொண்டு எப்பொழுதும் நித்தியனாக இருக்கிற அந்த பெருமாள் சித்தோபாயம். பக்தி பிரபத்தி பிரமுகம் தத் வசீகார காரணம் தத்த பலார்த்தி சாத்தியத்வா சாத்தியோபாயம் விதுர்புதாக. பக்தியோகம் சரணாகதி இவைகள் பகவானை வசீகரிப்பதற்கு காரணமாய்க் கொண்டு அந்தந்த பலனை விரும்புபவர்களால் அனுஷ்டிக்கப்படுவதாய்க் கொண்டு பக்தி பிரபத்தி எல்லாம் சாத்தியோபாயம் என்று சொல்லப்படும். அதாவது பெருமாளை வசீகரிக்கிறதுனா என்ன அர்த்தம், நாம விரும்புற பலனை அவன் கொடுக்கும்படியாக இணங்கும்படி செய்வது. அந்த இணங்கும்படி செய்வது எதுன்னா நாம அனுஷ்டிக்கிற உபாயம், அதை நம்ம அனுஷ்டிக்கிறதுனால அத சாத்தியோபாயம் என்று சொல்றோம். இது முக்கியமான விஷயம். அதனால அந்த கிரந்தங்களின் வாயிலாக அவர் சாத்தியோபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தினார். ஸ்ரீ வேதவியாசர் உபனிஷத்துக்கு வியாக்கியானமாக பிரம்மசூத்திரத்தை அருளி செய்தார். பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். ஆக ஸ்ரீபாஷ்யம் சூத்திரத்திற்கு வியாக்கியானமாக அமைவதன் மூலம் உபனிஷத்துக்கு வியாக்கியானம் ஆயிற்று. அதில் பக்தியோகத்தை பற்றி விரிவாக பூர்வபட்ச நிரசன பூர்வகமாக சித்தாந்தம் அருளியுள்ளார் ஸ்ரீராமானுஜர். வேதவியாசர் தம்முடைய சூத்திரங்கள்ல அருளி செய்த விஷயங்களுக்கு வியாக்கியானம் அமைஞ்சது தான் ஸ்ரீபாஷ்யம். சூத்திரம் எதுக்கு வியாக்கியானம்னா உபனிஷத்துக்கு. ஆக பாஷ்யக்காரர் சூத்திரங்களுக்கு பண்ணின வியாக்கியானம் பரம்பரையா உபனிஷத்துக்கு வியாக்கியானமாக அமைந்தது. அதுல சாத்தியோபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தி சொல்லிருக்க வேதவியாசர் சொல்றார். அதுக்கு வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் அந்த உபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தி காட்டிருக்க, அதத்தான் இங்க சொல்ற. அதுல பக்தியோகத்தை பற்றி விரிவாக பூர்வபட்ச நிரசன பூர்வகமாக சித்தாந்தம் அருளியுள்ள ஸ்ரீராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் சுதந்திர பிரபத்தியை அருளி செய்து தானும் ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் பெருமாள் தாயார் சேர்த்தியில் சரணாகதியை அனுஷ்டித்தார் ஸ்ரீராமானுஜர். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கும் பங்குனி உத்தரம்னா ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தாயார் சேர்த்தியில பாஷ்யக்கார சரணாகதியை அனுஷ்டித்தார் என்பதை கொண்டு எல்லா இடங்கள்லயும் கதியத்திரயம் வந்து சேவிக்கிறோம். ஆக பக்தியோகத்தை பத்தி விரிவாக ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யம் அதுல எல்லாம் பாஷ்யக்கார விரிவா சொல்றாங்க. கத்தியத்துல சரணாகதி கத்தியத்துல சரணாகதிய பத்தி விரிவாக சொல்லி தான் ஒரு பங்குனி உத்தர நன்னாள்ல பெருமாள் தாயார் சேர்த்தியில சரணாகதிய அனுஷ்டித்திருக்க. அப்ப பாஷ்யக்காரருடைய இந்த அனுஷ்டானம் வியாக்கியானம் எல்லாம் எதை காட்டுறதுன்னு கேட்டா பக்தியோகம் அல்லது சரணாகதி இது ரெண்டுல ஒன்றை கட்டாயம் அனுஷ்டிக்கணும். அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் தான் அந்த பகவானை வந்து அடைய முடியும் என்று சாத்தியோபாய அனுஷ்டானத்தை பாஷ்யக்காரர் வலியுறுத்தி சொல்லிருக்கார். அத வலியுறுத்தி சொன்னதுக்கு காரணம் வேதவியாசருடைய சூத்திரங்கள் நானா சப்தாதி பேதா அப்படின்னு சூத்திரம், விகல்பகா அவிசிஷ்ட பலத்வா சூத்திரம். ஆக பக்தியோகத்துல பல வகைகள் இருக்கு, எதை அனுஷ்டித்தாலும் பலன் மோட்சம் என்று சொல்றோம். சப்தாதி பேதாத் ஆதிபதத்தினால சரணாகதி கொள்ளப்படும். ஆக பக்தி யோகம் அல்லது சரணாகதி இதுல ஒன்றை அனுஷ்டித்து தான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு வேதவியாசர் சூத்திரத்துல அருளி செய்தத்தை பாஷ்யக்கார வியாக்கியானத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் அருளி செய்கிறார். ஆக சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாத்தியோபாயத்தை ஸ்ரீ ராமானுஜ கிரந்தங்களை அடியொற்றியே தனது கிரந்தங்களில் விளக்கியுள்ளார். சுவாமி தேசிகனுடைய சீர்சுத்திகள் எல்லாம் பார்த்தா அத்தனை சீர்சுத்திகளுமே ராமானுஜர் சாதிச்ச விஷயங்களை அடியொற்றி தான் ஸ்ரீ தேசிகனுடைய சீர்சுத்திகள் யாவுமே இருக்கும். ஸ்ரீமத் ரகசியத்திரை சார்த்தை சாதிச்சுட்டு கடைசியில ஆச்சாரிய கிருத்தியாதிகாரத்துல வரப்போது முத்திரை பதிக்கிறார். அதாவது இந்த ரகசியத்தில் கீழும் மேலும் உள்ள பாசுரங்கள் என்று சொல்ற, அதாவது கீழும் மேலும் உள்ள பாசுரங்கள்னா வரிகள். ஆக இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் யாவும் என்று சொல்ற. மடைப்பள்ளி ஆச்சான், அதாவது என்னன்னா கிடாம்பி ஆச்சான். கிடாம்பி ஆச்சான் என்பவர் பாஷ்யக்காரருடைய சிஷ்யர். வேதாந்த உதயன சம்பிரதாயமான கிடாம்பி ஆச்சான் வழியாக, அதாவது பாஷ்யக்காரரிடத்துல காலக்ஷேபம் பண்ணி சகல அர்த்தங்களையும் வேதாந்த அர்த்தங்களையும் கிடாம்பி ஆச்சான் வந்து கிரகிக்கிறார். அந்த கிடாம்பி ஆச்சானத்தான் வேதாந்த உதயனர் என்பதாக சொல்லுவார். அந்த கிடாம்பி ஆச்சான் என்ன பண்றார், தன்னுடைய திருக்குமாரரான கிடாம்பி ராமானுஜாச்சாருக்கு உபதேசிக்கிறார். அவர் தம்முடைய திருக்குமாரரான கிடாம்பி ரங்கராஜாச்சாருக்கு உபதேசிக்கிறார். அவர் தம்முடைய திருக்குமாரரான கிடாம்பி அப்புள்ளாருக்கு உபதேசிக்க அப்புள்ளார் சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு அனைத்தையும் உபதேசிக்கிறார். ஆக ஆச்சாரியன் பக்கலிலே தாம் கேட்டபடியே கிடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைக்க அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசிவித்த பாசுரங்கள். சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கிருத்தி அதிகாரத்துல கடைசியில சாதிக்கிறார். ஆக முத்திரை பதிக்கிறார். தான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பகவத் ராமானுஜ சித்தாந்தத்தை அடியொற்றி வந்தவை, அந்த சத்சம்பிரதாய பரம்பரையில கிரகித்தவர்கள் மூலமாக அப்புள்ளாரிடமிருந்து தனக்கு வந்தவை அப்படின்ற. அதுல எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, அந்த வரிகள். அதாவது என்னன்னா தம்முடைய ஆச்சாரியனாயும் மாமாவாயும் இருக்கக்கூடிய அப்புள்ளார் கிளிய பழக்கினா மாதிரி தனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கார். அதனால எதுவுமே சுவாமி தேசிகன் தன்னுடைய சொந்த கருத்துக்களா எந்த விஷயத்தையுமே வெளியிடல. அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக ஆச்சாரியனுடைய ஒரு கிருபைக்கு பாத்திரமானதுனால பெருமாள் பெரிய பிரகாசிப்பித்து பகவத் அனுகிரகம் கிடைச்சது. ஆச்சாரிய அனுகிரகத்தினால பெருமாள் விஷயங்கள் எல்லாம் நன்றாக பிரகாசப்படுத்தினோம். பிரகாசப்படுத்தினது மட்டும் இல்ல, மறவாமல் காத்தான் பெருமாள். ஏன்னா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் சேன்னு ஞானத்தை கொடுக்கணும், அப்புறம் என்ன மறதிய கொடுக்காம இருக்கணும். ஞானத்தை கொடுக்கிறவன் நினைவை கொடுக்கிறவன் மறதிய கொடுக்கிறவன் எல்லாம் பகவான் தான். ஆனா பெருமாள் மறக்காதபடி காப்பாத்தினோம், மறக்காதபடி காப்பாத்தி பிழையற பேசிவிட்ட பாத்திருக்க அந்த முத்திரை பதிச்சிருக்கார் பாருங்க. பாஷ்யக்காரர் சொன்னத்துக்கு மாறா தன்னுடைய கிரந்தங்கள்ல எந்த விஷயமும் கிடையாது அப்படின்றத முத்திரை பதிச்சிருக்கார். அதனாலதான் பிழையற பேசிவித்த பெருமாள் பிரகாசப்படுத்தினா ஆச்சாரிய அனுகிரகத்தினால மறவாதபடி காத்தான். அதனால அந்த கிரந்தத்துல உள்ள விஷயங்கள்ல பிழைக்கு வழியே கிடையாது, பிழையற பேசிவித்த பாத்திரம். இந்த வரி ஒன்னே போறோம், பகவத் ராமானுஜர் சாதிச்ச விஷயத்த அறிவுற்றிதான் சுவாமி தேசிகன் வந்து விஷயங்களை சாதிச்சிருக்கார். என்று சொல்ற. அதான் இந்த இடத்துல சொல்ற போது சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாத்தியோபாயத்தை ஸ்ரீ ராமானுஜ கிரந்தங்களை அடியொற்றியே தனது கிரந்தங்களில் விளக்கியுள்ளார். ஆனால் சித்தாந்தி ஏகதேசிகளான பிள்ளலோகாச்சாரியார் வழிவந்தவர்கள், தென்கலை சம்பிரதாயத்தவர்கள் சரணாகதி அனுஷ்டானம் அனுபாயம் என்றும் பக்தியோகமாவது ஸ்வரூப விருத்தம் என்றும் கூறி ஸ்ரீ ராமானுஜரின் கிரந்தங்களுக்கு மாற்று கருத்தை தங்களது கிரந்தங்களில் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தமாக அருளியுள்ளனர். சித்தாந்தி ஏகதேசிகள்னு சொல்றதெல்லாம் செங்கலையாரோ சொல்றோம் நம்ம. ஆக சித்தாந்தி ஏகதேசிகளாக இருக்கக்கூடிய புள்ளலோகாச்சாரியார் வழிவந்தவர்கள் இந்த மாதிரி சொல்ற. புள்ளலோகாச்சாரியுடைய கிரந்தங்கள் மொத்தமும் அது அவருடைய சொந்த கருத்தே தவிர அந்த கிரந்தத்துல வெளிவந்த விஷயம் ராமானுஜ சித்தாந்தம் இல்லை அப்படின்னு. அந்த ஒரு ஸ்ரீவச்சன போஷணமோ மூச்சுப்படியோ புள்ளலோகாச்சார் பண்ணின மற்ற கிரந்தங்களையோ படிக்கிறவாளுக்கு அவர் ராமானுஜ சித்தாந்தத்தை விட்டு விலகினவர்ன்றது நல்லா புரியும். அதனால அவர் புள்ளலோகாச்சார் வழிவந்தவா என்ன சொல்றா அப்படின்னா சரணாகதி அனுஷ்டானம் அனுபாயம். சாஸ்திரம் விதிச்சிருக்கிற சரணாகதி இருக்கே அந்த சரணாகதியை அனுஷ்டிப்பது என்பது உபாயம் ஆகாது. அனுபாயம்னா அது உபாயம் அன்று. அது அந்த ஸ்ரீவசன பூஷணம் போன்ற அவளுடைய கிரந்தங்களை பார்த்தவாளுக்கு அது புரியும். எம்பெருமான் திருவடிகளிலே பிரபத்தியை பண்ணி சம்சாரமாகிற ஆபத்தை போக்கிக் கொள்வதாக பிரமித்து ஸ்வரூப நாசமாகிற ஆபத்தை விளைத்துக் கொள்ளாதொழிகையே வேண்டுவது ஸ்ரீவசன பூஷணம். எம்பெருமான இடத்துல பிரபத்தியை பண்ணி சம்சார ஆபத்தை போக்கிக்கிறோம்னு நினைச்சுக்கிறிய, அப்படி நினைச்சுண்டி நீ பிரபத்தியை பண்ணி உன் ஸ்வரூபத்தை கெடுத்துக்காதே. நன்னா கவனிங்கோ, நன்னா கேளுங்கோ. அதாவது சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி தான் கலங்காமைக்காகவும் கலங்குவோரே தெளிவிக்கைக்காகவும் விரிவு கற்பணுன்ற. முதல்ல நம்ம கலக்கம் இல்லாத விஷயங்களை தெரிஞ்சிருந்தாதான் கலங்கி போறவாளுக்கு வந்து கலக்கத்தை போக்கி நம்ம தெளிவை உத்தி பண்ண முடியும். இப்பவும் சொல்றேன், உபன்யாசங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை, இதிகாச புராணங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு ராமாயணத்தையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ எடுத்துட்டா எப்படி வேணாலும் பேசலாம். சம்பிரதாய கிரந்தங்களை வந்து காலட்சேபம் பண்ணாத வரைக்க நீ எவ்வளவு ராமாயணம் கேட்டாலும் பாகவதம் கேட்டாலும் ராமாயணத்தை எடுத்துக்கிச்சியே பரத சரணாகதி பலிக்கலன்னு வருவார். இதெல்லாம் ராமாயணம் கேட்டு நம்ம ஞானத்தையா சம்பாதிச்சுக்கிறோம், அஞ்ஞானத்தை வளர்த்துக்கிறோம். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சம்பிரதாய ஸ்ரீசுக்தி பூர்வாச்சாரிய சம்பிரதாய சீசுக்திகளை கொண்டு சம்பிரதாய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த விஷய ஜானம் இல்லாத வரைக்க எவ்வளவு ராமாயணம் கேட்டாலும் இந்த ராமாயண பாகவதம் எல்லாம் யாருக்குன்னா சம்பிரதாயத்தை நன்னா புரிஞ்சுட்ட பிறகு பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ராமாயண பாகவதம் கேட்டமானா சம்பிரதாய விரோதமா அந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்றச்சே இது தப்புன்றத நம்ம உணர்வோம். இப்ப ராமாயணம் சொல்றதே பரதன் மன்ன சரணாகதி பலிக்கலன்னு ஆரம்பிப்பா, பலிச்சுதுன்னு சொல்லுவோம். அப்ப நீ அபய பிரதான சாரத்தை கேட்டிருக்க, புரிஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். நல்ல ஞானத்தை சம்பிரதாய ஞானத்தை முதல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அப்புறம் நீ ராமாயணம் பாகவதம் கேட்டு பகவத் குணங்களை அனுபவிக்கிறேன்னா அது வேற. சம்பிரதாயத்துல பரிச்சயமே இல்லாத நீ எவ்வளவு ராமாயண பாகவதம் கேட்டாலும் சொல்றவாளும் தகுதப்பா சொல்லுவா, கேட்கிறவாளும் தகுதப்பா புரிஞ்சுப்பா. அதனால அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆக இப்ப புள்ளலோகாச்சாரருடைய ஒரு ஸ்ரீவசன பூஷணத்தை எடுத்துட்டா சம்சார ஆபத்தை போக்கிக் கொள்றதா நீ நினைச்சுட்டு பிரபத்தி பண்ற, ஆனா நீ பண்ற பிரபத்தினால ஸ்வரூப நாசம்ன்ற ஒரு பேராபத்தை உண்டாக்கிக்கிற, அதை உண்டாக்கிக்காதோன்னு அட்வைஸ் பண்றார் புள்ளலோகாச்சாரர். இதுவா ராமானுஜ சித்தாந்தம்? பாஷ்யக்காரர் பங்குனி உத்தரத்துல பிரபத்திய அனுஷ்டிச்சிருக்க, பாஷ்யக்காரர் அனுஷ்டிச்ச பிரபத்தியாவா என்ன சொல்றா, அதை அபராதமா நினைச்சு அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டாரா ராமானுஜர் தான் பண்ணின பிரபத்திக்கு. அதுவும் ஸ்ரீவசன பூஷணத்துல இருக்கு. ஸ்வரூப நாசம் அப்படின்றதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும், ஆத்மா நித்தியமாச்சே, நித்தியமான ஆத்மா அழியாதே, ஸ்வரூபத்துக்கு அழிவுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானுக்கு இவன் சேஷபூதன் பரதந்திரன் அப்படின்னு சொல்றது. எம்பெருமானுக்கு இவன் சேஷபூதன், அடிமைப்பட்டவன், உடைமை. அதே மாதிரி பரதந்திரன், பெருமாளுக்கு அதீனமாக இருக்கிறவன் என்று சொல்றது. அப்போ வேதாந்தங்கள்னா இந்த ஜீவாத்மாவை பெருமாளுக்கு உடைமை என்றும், அதே மாதிரி பெருமாளுக்கு வசப்பட்டவன் பரதந்திரன் என்றும் சொல்ற போது, இவன் தன்னுடைய ரட்சணத்துக்காக ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்காக சரணாகதியை பண்ணிட்டான்னா, ஸ்வரூபம் எப்படி கெட்டு போறதுன்னா, தன்னை உடமைன்னு தெரிஞ்சுட்டா அவன் எப்படி இருக்கணும், உடையவன் தான் நம்மள ரட்சிக்க கடமைப்பட்டவன் இருக்கணும். தன்னை பெருமாளுக்கு பரதந்திரன்னு தெரிஞ்சுட்டா சுதந்திரனுக்கு தான் ரட்சிக்கிறதுக்கு சக்தி உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ உடமையான நமக்கு நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது, பரதந்திரனா இருக்கிறதுனால காப்பாத்திக்கிற சக்தியும் கிடையாது. அப்படி இருக்கிற போது நீ சரணாகதிய பண்ணா உனக்கு சேஷத்துவ ஞானம் இல்லை, பாரதந்திரிய ஞானம் இல்லைன்னு ஆயிடும். அதுதான் சொரூபத்தையும் கெடுத்துக்கிறது. சொரூபத்தை உள்ளபடி உணராமைன்றது தான் சொரூபத்தை கெடுத்துக்கிறது. அப்படின்னு அவா ஸ்ரீவசன பூஷணத்துல புள்ளலோகாச்சாருடைய வரிகள். அதனால சம்சாரமான ஆபத்தை நீ போக்கிக்கிறதா நினைச்சு பிரபத்திய பண்ணி சொரூபத்தை கெடுத்துக்கிற ஆபத்தை உண்டு பண்ணிக்காதீங்கோ. அதனால பெருமாளே ரட்சிப்பான் அப்படின்னு, அவன் ரட்சிக்கிற போது ரட்சிக்கணும்னு அவன் ரட்சணத்துல நம்ம கட்டுப்பட்டு அந்த மாதிரி இருந்தா பெருமாள் இந்த ஜீவனை ரட்சிப்பான். நம்முடைய ரட்சணத்துக்கு நாம எதையும் செய்யக்கூடாது, அவன் ரட்சிப்பான் அப்படின்னு அந்த ரட்சணத்தை இசைவது மட்டுமே போதுமானது அப்படின்றது சொல்ற. இது வந்து ஒரு காலம் ராமானுஜ சித்தாந்தமாக ஆகாது. சாத்தியோபாய அனுஷ்டானத்தை வலியுறுத்தியிருக்கார் சுவாமி ராமானுஜர். பக்தி யோகத்தை பத்தி ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யத்துல சொல்லிருக்கார், கத்தியத்துல சரணாகதியை பத்தி சொல்லிருக்கார், உபாயத்தை அனுஷ்டிக்கணும்ன்றத வலியுறுத்திருக்கார். அப்ப ராமானுஜருக்கு சொரூப ஞானம் இல்லைன்னு சொல்லுவாள். அவர் தன் சொரூபத்தை பகவானுக்கு சேஷன் பரதந்திரன்னு அறியாதவர. இப்ப புள்ளலோகாச்சாரிய இந்த வரிகளை பாக்குற போது அவர் முற்றிலும் ராமானுஜ சித்தாந்தத்தை விட்டு விலகினவர். இது புள்ளலோகாச்சார சித்தாந்தமே தவிர இது ராமானுஜ சித்தாந்தமா ஆக முடியாதுன்றத நல்லா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும், சிந்திக்க ஆரம்பிக்கணும். சிந்திக்கிறதுக்கு முதல்ல ஞானம் சம்பாதிக்கணும். வெறுமையா உட்காந்து எப்படி சிந்திக்க முடியும், விஷயத்த தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் சவணத்துக்கு அப்புறம் மனனம் பண்ணணும். சம்பிரதாய விஷயங்களை அறியாத வரைக்க உபன்யாசங்கள்லாம் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட். அதனால நன்னா சம்பிரதாய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரி புள்ளலோகாச்சார் சொல்றார், சரணாகதி அனுஷ்டானம் அனுபாயம் என்றும், பக்தி யோகமாவது ஸ்வரூப விருத்தம் என்றும் கூறி. இதெல்லாம் புள்ளலோகாச்சார் சொன்னது. பக்தி யோகம் ஸ்வரூப விருத்தம், அதாவது புள்ளலோகாச்சார் என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞானிகளுக்கு உபாயம், ஞானிகளுக்கு அபாயம். பக்தி யோகம் அஜ்ஞானிகளுக்கு உபாயம். அஜ்ஞானி யாரு, ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவ. ஆத்மஸ்வரூபத்தை அறிந்த ஞானிகளுக்கு அது அபாயம். ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல வேதவியாசர் சூத்திரங்கள் வந்திருக்கார். ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல முழுக்க முழுக்க ஜீவாத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு வேதவியாசர் சூத்திரங்கள் அருள் செய்திருக்கார். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வார் பராத்து சச்சுருதேகே என்றெல்லாம் ஜீவாத்ம சுரூபத்தை பத்தி ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல விளக்கமா சொல்லிட்டு ஆக இந்த மாதிரி வேதவியாசர் ஜீவாத்ம ஸ்வரூபமானது எப்படிப்பட்டது என்பதை விசதமாக சூத்திரங்கள்ல அருளி செய்திருக்கிற போது அப்படிப்பட்ட வேதவியாசர் எதை அனுஷ்டிச்சிருக்கார் பக்தி யோகத்தை. அப்ப வேதவியாசரை வாஜ்ஞானின்னு சொல்லுவாளா? அஜ்ஞானிகளுக்கு உபாயம் சுரூபத்தை அறியாதவாளுக்குன்னா அப்ப வேதவியாசர் அஜ்ஞானியா ஒண்ணுவனா சொல்லலாம். ஓ, அவர் சூத்திரங்கள் பண்ற போது ஞானியா இருந்தா அப்புறம் அஜ்ஞானம் மூந்துடுத்து உபாசனத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதான் சுவாமி தேசிகன் கேக்குறார், சரியா சூத்திரங்கள் பண்ற போது ஞானியா இருந்த வேதவியாசர் அப்புறம் அஜ்ஞானி ஆகி உபாசனத்தை பண்ணார் என்பதற்கு பிரமாணம் இல்லையேன்றார் சுவாமி தேசிகன். இதட்டா எதையாவது இடைச்சொருகளா அப்புறம் அவருக்கு அஜ்ஞானம் வந்துருக்கு பத்தி யோகத்தை பண்ணான்னு கூட காட்டிடுவார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. ஞானத்தோட இருக்கச்சே சூத்திரங்களை பண்ணார், அஜ்ஞானம் வந்துருத்து உபாசனத்தை பண்ணார்ன்றதுக்கு பிரமாணம் கிடையாது. இன்னும் இவாளை எப்படி வந்து கேட்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். சுவாமி தேசிகன் அந்த அதான் எதுக்காக சொல்ற திருந்தணும்ன்றதுக்கு சொல்ற. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சு, சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள்லாம் பித்தோபகதனுக்கு பால் கசக்குமா போல உத்வேக கேட்டுவாயிருச்சு. அந்த உத்வேகம் என்ன பண்ணிட்டுன்னா, அவரை நான் செங்கலன்னு சொல்லி காட்டுறேன் பாரு அப்படின்னு அவ்வளவுதான். ஆக சரணாகதி அனுஷ்டானத்தை அனுபாயம்னு பிள்ளலோகாச்சார் சொல்ற. பக்தி யோகமாவது ஸ்வரூப விருத்தம் என்றும் கூறி ஸ்ரீ ராமானுஜரின் கிரந்தங்களுக்கு மாற்று கருத்தை தங்கள் கிரந்தங்களில் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தமாக அருளியுள்ளனர். பாஷ்யக்காரருடைய கொள்கைக்கு முரணான கொள்கைய சொல்லிவிட்டு இதுதான் ராமானுஜர் சொன்னது அப்படின்னு அவளுடைய கிரந்தங்கள்ல சொல்லிவிட்டார். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் மற்றும் நிச்சேபரட்சை போன்ற கிரந்தங்களில் பிள்ளலோகாச்சாரியரின் கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவித்தும் உள்ளார், கண்டிச்சிருக்கார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரமே உங்களுக்கு செங்கலையாரை கண்டிக்கிறதுக்கு தான் ஏற்பட்டது. ஆக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பூர்வபட்சிகள் யாருன்னு கேட்டா முழுக்க முழுக்க செங்கலையார் தான். அதை வந்து உத்தமூர் சுவாமி இந்திமேட்டு ஐசங்கர்லாம் அவளை பூர்வபட்சின்ற ஒரு சப்தத்தை இட்டு சொல்லியிருக்க. அதனால நம்ம ஒண்ணு பாலிஷ்டா சித்தாந்தி ஏகதேசிகள்னு அப்படி பூசி மொழிகவே வேண்டாம், ஏன்னா பளிச்சுன்னு பூர்வபட்சி என்று சொல்லலாம். ஆதாரம் எங்கன்னா இந்திமேட்டாயிஷங்கர் உத்தமூர் சுவாமி. அதனால அது நம்மளவாலே சொல்லுவா, இதுக்கும் அவளெல்லாம் பூர்வபட்சின்னு சொல்லாதுங்கோ, சித்தாந்தி ஏகதேசம் அடைச்சா சித்தாந்தி ஏகதேசியாவது பூர்வபட்சி தான் அவ. யார் சொல்றா? ஏற்பட்டது அப்படியே இருக்கு. ஆக இதுல பூர்வபட்சி யாரு அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க செங்கலையார் தான். இந்த ஸ்ரீமத் ரகசியத்தை சார ஸ்ரீசுக்திக்கு அவள் தான் பூர்வபட்சிகள், அவளுடைய பட்சம் தான் நிரசிக்கப்படுது. அதே மாதிரி நிச்சேபரட்சை, அதான் நிச்சேபரட்சை ஆத்ம நிச்சேபத்தை ரட்சிக்கிறது. ஆக இதுலயும் செங்கலையார் தான் பூர்வபட்சி. செங்கலையார் சித்தாந்தி ஏகதேசிகள்னா வாதங்கள ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவான்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் அதுல ஒரு ஏகதேசம் தான் அவ, ஒரு தத்துவம் நாராயணன் பரதத்துவம், அதுலயும் ஸ்ரீய விட்டுட்டார். அதனால விசிஷ்டாத்வைதம்னு சொல்லிக்கிற ஜீவன் வேற பரமாத்மா வேற, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் நாராயணன்னு சொல்ற. அதனால விசிஷ்டாத்வைதத்தை சேர்ந்தவாளா இருக்கிறாங்க, சரீராத்ம பாவத்தெல்லாம் ஒத்துக்கிறா, அந்த மாதிரி இருக்கிறதுனால விசிஷ்டாத்வைதின்னு சொல்லிக்கலாம். ஆனா விசிஷ்டாத்வைதத்தை முழுமையா இருக்க, அதனால ஏகதேசம் ஒரு பகுதி ஏற்றுண்டு மற்றதை விட்டுருக்க. அதனால விசிஷ்டாத்வைதிகள்னு சொல்லிக்கலாம், ராமானுஜ சித்தாந்தின்னு சொல்லிக்கலாம், ஆனா அவன் முழுமையாக விஷயங்களை அங்கீகரிக்கல, அதனால ஏகதேசிகள் இருப்பதாக சொல்ல. அதுல ஒரு கோபமா எனக்கு எழுதியிருந்தார், நாங்கள்லாம் சித்தாந்தி ஏகதேசிகள்னா நீங்கள்லாம் பரதேசிகள்னு. நீ இதை விட கோபமா எழுதினாலும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை, சித்தாந்தி ஏகதேசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இத வந்து சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்தை சாரம் நிச்சேபரட்சை போன்ற கிரந்தங்கள்ல செங்கலையார் சம்பிரதாயத்தை அவ புருகங்களை வந்து கண்டிச்சிருக்கார் சுவாமி. புள்ளலோகாச்சாரியார் வழிவந்த அண்ணங்கராச்சாரியர் 1960 தேசிக கிருதயம் என்ற ஒரு கட்டுரையை வெளிக்கொண்டு வந்தார். அந்த கட்டுரையை அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் எனக்கு சமீபத்தில் அனுப்பியிருந்தார். அந்த மகானுபாவர் தான் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் யாருன்னா உடனே யாரோன்னு நினைக்காதவோ அதுதான் வெங்கடகிருஷ்ணன். அவர் அனுப்பிச்சிருந்தார் அந்த தேசிக கிருதயம்ன்ற அண்ணங்கராச்சாரிய கட்டுரைய. அதில் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் கிரந்தங்களிலிருந்து அண்ணங்கராச்சார் ஒரு சில வரிகளை மட்டும் கொண்டு மற்றவற்றை கைவிட்டு சுவாமி ஸ்ரீ தேசிகன் பிள்ளலோகாச்சாரியார் கருத்துக்களை ஆதரித்தது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். பிள்ளலோகாச்சாரோட ஒத்த கருத்து, சுவாமி தேசிகன் பிள்ளலோகாச்சார் கொண்டிருந்த கருத்தை தான் அவரும் கொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை இந்த தேசிக ஹிருதயம்ன்ற கட்டுரையில அண்ணங்கராச்சார் சுவாமி தேசிகனுடைய வரிகளெல்லாம் எடுத்து மாற்றி அமைச்சு பிள்ளலோகாச்சார் சொல்ற மாதிரி தான் தேசிகன் சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த கட்டுரையில அண்ணங்கராச்சார் எழுதியிருக்கார். அண்ணங்கராச்சார் தன் சம்பிரதாயத்தை தான் விரும்பியபடி விளக்கி இருந்தால் அடியேன் பிள்ளலோகாச்சார் கொண்டிருந்த கொள்கைகள் யாவும் பிரமாண சம்பிரதாய விருத்தங்கள் என்கிற விஷயத்தையும் அவரது கொள்கைகளை அசாஸ்திரியங்கள் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் கண்டித்திருக்கிறார் என்கிற விஷயத்தையும் அடியேனாக கூற முன்வந்திருக்க மாட்டேன். லோகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கு, அந்தந்த மதங்களுக்கு கொள்கைகள் இருக்கு, அவாவா தங்கள் கொள்கைகளை பிரச்சாரம் பண்ற. நம்ம என்ன ஒன்னொன்று திரும்ப பூந்து புறப்படுறோம், அதே மாதிரி அவ புள்ளலோகாச்சார் கிரந்தங்களை கொண்டு அந்த கிரந்த காலக்ஷேபங்களை சொல்லிட்டு அவ தங்க சம்பிரதாயத்தை சொல்லிட்டு போனா நம்மளா இப்ப அதை எடுத்து கண்டிக்கிறதுக்கு நாமளா போயிருக்க மாட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எடுத்து மாற்றி புள்ளலோகாச்சாருடைய கருத்துக்களை இதுல திணிச்சு பேசிட்டார். அதனால நம்ம ஆச்சாரியனுடைய சீசுக்திகள்ல கை வச்சு விபரீதமா அர்த்தம் சொன்னதுனால கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா நம்ம நம்ம வழியே பார்த்துட்டு போவோம். அதனால லோகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, அவாவா ஒரு கொள்கைகளை சொல்ற, எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு நிரசனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் செங்கலையாரோட கொள்கைன்ட்டு பேர்ப்போம் நம்ம. ஆனா அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஆனால் அவரது பதிவு அவர் பின்பற்றாத ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்தை மாற்றி அமைக்க நினைப்பது போல் இருப்பதாலும் வரும் தலைமுறையினர் ஸ்ரீ தேசிக சம்பிரதாய விஷயத்தில் கலக்கமடைய கூடாது என்பதாலும், அவர் வந்து சுவாமி தேசிகன் சொன்னபடி விஷயங்களை ஏற்கல, ஏற்று இந்த சம்பிரதாயத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லை. சுவாமி தேசிகன் சொல்றதை ஏத்துட்டு இப்ப எத்தனையோ இவா வந்து சுவாமி தேசிகன் திருவடியில பிரதிபத்தியோட ஆசிரியத்து சரணாகதி பண்ணிட்டு உஜீவிக்கிறாளோ இல்லையோ, அப்ப நீ முழுமையா சுவாமி தேசிகன் சொல்றதை ஏத்துக்கோ. ஆனா விஷமத்தனம் பண்ணிட்ட சுவாமி தேசிகனுடைய வரிகள் எல்லாம் மாற்றி அவா பரமா அவா பட்சத்துக்கு அனுகூலமாக விஷயங்களை மாத்தி சொல்லிவிட்ட. அந்த சொன்னதுனாலதான் கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு வந்து ஏற்பட்டது. அதான் அவர் பின்பற்றாத ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்தை மாற்றி அமைக்க நினைப்பது போல் இருப்பதாலும் வரும் தலைமுறையினர் ஸ்ரீ தேசிக சம்பிரதாய விஷயத்தில் கலக்கமடைய கூடாது என்பதாலும் அடியனுக்கு காலட்சேபம் சாதித்தருளிய ஸ்ரீ ஊவே திருக்கள்ளம் நரசிம்மராகவாச்சாரியார் சுவாமி, ஸ்ரீ ஊவே வில்லிவலம் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி 45 ஸ்ரீமத் ஹரிசிங்கர் பூர்வாசிரமம், ஸ்ரீ ஊவே புருஷே கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி, திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் முதலான ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டும், திவ்ய தம்பதிகளான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் திருவடிகளையே உபாயமாகவும் பிராபியமாகவும் பற்றி நிற்கும் அடியேனால் இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம் என்கிற தலைப்பில் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது என்று சொல்றேன். அதனால இந்த புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் எதனால ஏற்பட்டதுன்னு அந்த முன்னுரையில நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து விளக்கியிருக்கோம். அண்ணங்கராச்சாரியரின் தேசிக ஹிருதயத்தில் பிரபத்தி உபாயம் அன்று பிராட்டி விஷய விமர்சங்கள் என்கிற இவ்விரண்டு தலைப்புகளில் வெளிவந்த விஷயங்களுக்கு மறுப்பு இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மறுப்பின் மூலமாகவே தேசிக ஹிருதயத்தில் வெளிவந்த மற்றுமுள்ள விஷயங்களும் உண்மைக்கு புறம்பானவையே என்பதை சஹிருதயர் அறிந்து கொள்ளலாம். அதாவது சொல்லுவாள் உருப்பான சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு. அதனால பெரிய வேற்றுமைன்னு சொன்னா ஒன்னு பிராட்டி தத்துவம், மற்றொன்று சாத்தியோபாயம் அனுஷ்டம். நிறைய வித்தியாசம் இருக்கு வெங்கல வடகலையில. அதுல தத்துவ விஷயத்துல பிராட்டியா அவ வந்து ஈஸ்வர கோட்டின்னு சொல்லாத ஜீவன்றதுனால அது கண்டனத்துக்குரியதா இருக்கு. மற்றொன்று சாஸ்திர விகிதமான சாத்தியோபாய அனுஷ்டானத்தை இசையாததுனால அது கண்டனத்துக்கு உரியதா இருக்கு. ஆக வேற்றுமைகள்ல இது பிரதான வேற்றுமையா இருக்கிறதுனால இது சம்பந்தமான விஷயத்த அண்ணங்கராச்சாரி எடுத்து எழுதினத்துக்கு அது விஷயமான கண்டனத்தை இந்த புத்தகத்துல நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த கண்டனத்தை படிக்கிற போதே மற்ற விஷயங்கள்ல உள்ள பொருந்தாமையையும் அவாவா படிச்சு அறியலாம் என்பதாக சொல்றதுக்கு இதுதான் முன்னுரை. இதை எழுத வேண்டிய அவசியம் எதனால நேர்ந்தது அப்படின்றதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம கொடுத்துப்போம். இனிமே அந்த இண்டெக்ஸில் போட்டபடி 9 விஷயங்கள் வரப்போகுது. அதாவது அந்த தலைப்பு, அதில் முதல் தலைப்பு என்ன அப்படின்னா பிள்ளலோகாச்சாரியரும் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் ஒத்த கருத்து உடையவர்களா. ஆக அந்த கட்டுரையில் வெளிவந்த விஷயம் அதற்கான கண்டனம் ரெண்டையும் கொண்டு தலைப்பானது கொடுக்கப்பட்டு. ஆக இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், சுவாமி தேசிகனும் புள்ளலோகாச்சாரம் ஒரே கருத்து உடையவாளா அப்படின்னு. இப்போ இதுல தேசிக ஹிருதயம் என்கிற கட்டுரையில வெளிவந்த விஷயமாகுது. தேசிக ஹிருதயம்ன்றது அண்ணங்கராச்சார கட்டுரை. இதுவே ஸ்ரீ தேசிக ஹிருதயம்ன்றது கண்டனமாக வந்த புத்தகம். ஆக தேசிக ஹிருதயம் கட்டுரையில் வெளிவந்த விஷயமாவது. சிலர் வேதாந்த வாசிரியர் பிள்ளலோகாச்சாரியார் கொண்டிருந்த கொள்கைகளை அசாஸ்திரியங்கள் என்று கண்டித்து விட்டார் என்று சொல்லி போவது ஆதாரமற்றது என்று கூறியிருக்கிறார். யாரு? அண்ணங்கராச்சார். அவர் எழுதியிருக்கார். சில பேர் வந்து பிள்ளலோகாச்சார சுவாமி தேசிகன் கண்டிச்சு விட்டார் அப்படின்னு பேசுவா. ஆனா பிள்ளலோகாச்சார தேசிகன் கண்டிச்சிருக்கார்ன்றதுல ஆதாரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி தேசிகன் கண்டிக்கல, புள்ளலோகாச்சார கண்டிக்கல. யார் கண்டிச்சிருக்கான்னு சொல்றாலோ அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. இப்ப ஆதாரம் காட்டி நான் பதில் எழுதியிருக்கேன். கண்டிச்சிருக்காருன்றதுக்கு ஆதாரம் உண்டு. சுவாமி தேசிகன் புள்ளலோகாச்சாருடைய கொள்கைகள் எல்லாம் அசாஸ்திரியங்கள்னு கண்டிச்சிருக்கார். அசாஸ்திரியம்னா என்ன? சாஸ்திர விரோதம் அப்படின்னு கண்டிச்சிருக்காருன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை காட்டுறதுக்கு தான் அண்ணங்கராச்சாரி எழுதின அந்த வரிக்கு இதற்கும் மறுப்பு பின்வருமாறு காட்டப்படுகிறது. அதாவது முதல்ல பூஜபட்சம், அடுத்தது சித்தாந்தம். புரியுறதா? அவரோட அனுவாதம் பண்றது பூர்வபட்சம், அதுக்கு மறுப்பு கொடுக்கறது சித்தாந்தம். இதற்கு மறுப்பு பின்வருமாறு காட்டப்படுகிறது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் என்னும் கிரந்தத்தில் பல அதிகாரங்களிலே புள்ளலோகாச்சாரியார் கொண்டிருந்த கொள்கைகளை பிரமாண சம்பிரதாய விருத்தங்கள் என்று கண்டித்திருக்கிறார். உதாகரணத்திற்கு சில விஷயங்களை காட்டுவோம். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பல பல இடங்கள்ல புள்ளலோகாச்சாரருடைய கொள்கைகளை கண்டிச்சிருக்கார். அதுல இப்ப என்ன ஒரு சாம்பிள் கண்டிச்சிருக்காருன்னு சொல்றதுல நீ ஆதாரம் இல்லைன்னு பேசினத்துக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல சீவசன பூஷணம் 71 புத்தகம் இருந்தா அவாவா பார்க்கலான்றதுக்காக நம்பரை கூட அதுல வந்து நம்ம குறிப்பிட்டு அதை கொடுத்துருக்கோம். அதனால பிள்ளலோகாச்சார் சொல்லாததை சொன்னான்னு அவா நம்மள சொல்ல முடியாது. அவாவனா தேசிகன் சொல்லாததெல்லாம் சொல்லிருக்க. ஆக சீவசன பூஷணம் நம்பர் வந்து 71 ஸ்வ எத்தனை நிவிருத்தி பாரதந்திரிய பலம், அதாவது பாரதந்திரிய ஸ்வரூபத்தை அனுசந்தித்தார் எம்பெருமானை பெறுவதற்கு தான் ஒரு எத்தனம் பண்ணுகையாகிற சுவ எத்தனம் குலையும் என்று புள்ளலோகாச்சாரியரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு பரதந்திரன், பரதந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம், வசப்பட்டவன் அர்த்தம். எம்பெருமானுக்கு அதீனமானவன், வசப்பட்டவன். ஆக எம்பெருமானுக்கு பரதந்திரன் அப்படின்றத இவன் புரிஞ்சு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, எம்பெருமான அடையறதுக்கு தான் ஒரு எத்தனத்தை முயற்சிய மேற்கொள்ள மாட்டான். ஏன்னா இவன் பரதந்திரன். ஆக இவனுக்கு எதிரியும் என்ன கிடையாது, ஆற்றல் கிடையாது, திறமை கிடையாது. அவன்தான் சுதந்திரன். சுதந்திரனால தான் ரட்சிக்க முடியும். பரதந்திரன் தன்னுடைய ரட்சணத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எதையும் செய்ய மாட்டான். தன்னுடைய முயற்சியிலிருந்து விலகுவான். எத்தனம்ன்றது என்ன முயற்சி. அதனால சுதந்திரன் என்றோ பரதந்திரனை ரட்சிக்கிறதுக்கு சக்தி உள்ளவன். பரதந்திரன் தன்னுடைய ரட்சணத்தில் அசக்தன் அப்படின்னு இது புள்ளலோவாசர் சொல்லிருக்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய பாரதந்திரிய சொரூபத்தை அனுசந்தானம் பண்ணான் நினைச்சுட்டுதான்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானை பெறுவதற்கு தான் ஒரு எத்தனம் பண்ணுகையாகிற சுயத்தனம், எம்பெருமான அடையறதுக்கு தாம் ஒரு முயற்சியை மேற்கொள்றான் பாருங்க, அதை மேற்கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னா, சுதந்திரன் தான் ரட்சிக்கிறதுக்கு சமர்த்தன், சக்தி உள்ளவன். நம்ம நம்ம ரட்சணத்துல அசமர்த்தர்கள், சக்தி கிடையாது அப்படின்றத உணர்ந்தா இவன் எப்படி தன்னுடைய ரட்சணத்துல காரியம் செய்வான். நமக்கு தான் சக்தி கிடையாது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு. ஒருத்தர் காரியத்தை பண்ணினா இவாளுக்கு பாரதந்திரிய ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்தா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு செயலையும் பண்ண மாட்டா அப்படின்னு பிள்ளலோகாச்ச தன் சொரூபத்தை உணர்ந்த எம்பெருமானை பெறுவதற்கு எத்தனம் குலையும், முயற்சியை கைவிடுவான் என்று சொல்ற என்று பிள்ளலோகாச்சாரியரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. இதை சுவாமி தேசிகன் எப்படி கண்டிக்கிறார் பாருங்க. அத்தியந்த பாரதந்திரியத்தால் அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமந்து அவனுக்கு அபிமதங்களான உபாயங்களை அனுஷ்டிக்கையும் பலம் பெருகைக்கு அவன் கை பார்த்திருக்க வேண்டுகையும் சித்திக்கும். ஆகையால் சேஷபூதனுமாய் பரதந்திரனுமான இவனுக்கு யதாதிகாரம் ஸ்வரட்சணார்த்த வியாபாரம் பண்ண குறையில்லை என்றே சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சாத்யோபாய சோதனாதிகாரத்தில் கண்டித்தருளினார். இப்ப இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய வரி, அப்படியே ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல உள்ள வரி. இப்போ இந்த வரியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலன்னா இது புள்ளலோகாச்சார கண்டிக்கிறதுக்காக ஏற்பட்ட வரின்னு புரியும். இப்ப சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அத்தியந்த பாரதந்திரியத்தால் நீ வந்து என்ன சொன்ன, பாரதந்திரியத்தை உணர்ந்தா எம்பெருமான பெறுவதற்கு எத்தனம் பண்ண மாட்டான்னு சொன்ன. சுவாமி என்ன சாதிக்கிறார் இங்க, அத்தியந்த பாரதந்திரியத்தால் ஜீவன் அத்தியந்த பரதந்திரன். அவன் பரதந்திரனா இருக்கிறதுனால அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமந்து, அவன் கொடுத்த என்ன அர்த்தம், எம்பெருமான் கொடுத்த. எம்பெருமான் இந்த ஜீவனுக்கு செயல் புரியிற விஷயத்துல அவன் சுவாதந்திரியத்தை கொடுத்து வச்சிருக்கான். இப்ப பரதந்திரன்றதுக்கு என்ன அர்த்தம், பெருமாளுக்கு அடங்கினவன், கட்டுப்பட்டவன், அவன் சொல்படி நடக்க வேண்டியவன். இப்ப ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரனை நியமிக்கிறான்னா அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கணும், எஜமானன் நியமிச்சத சிரசா வகித்து காரியத்தை பண்ணணும். அது பாரதந்திரியம். ஐயோ நான் உனக்கு அடங்கினவன், உனக்கு கட்டுப்பட்டவன், நான் அசக்தன் அப்படின்னா இவன் அசக்தனா இருந்தா இவன் என்ன வேலைக்காரனா இருந்து குயிக்க போறான். அதனால ஒரு எஜமானன் சொல்றத இவன் என்ன பண்ணணும், கேட்டு நடக்கணும். கேட்டு நடந்தா இவன் எஜமானனுக்கு வேலைக்காரன் பரதந்திரன் சொல்லணும். ஜீவனுக்கு பெருமாள் என்ன பண்ணிருக்கான், அறியற தன்மையை கொடுத்துருக்கான், செயல் புரியற தன்மையை கொடுத்துருக்கான், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான், சாஸ்திரம் அறிஞ்ச பெரியோர்களை கொடுத்துருக்கான், சாஸ்திரத்துல நல்லது கெட்டதை சொல்லி வச்சிருக்கான், இத்தனையும் பெருமாள் நமக்கு உபகாரத்தை பண்ணி செயல்படுவதற்கு தேவையான சுவாதந்திரியத்தை சிறிதளவு கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஜீவனுக்கு சுவாதந்திரியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரம் இவனை இதை செய்யாதேன்னு சொல்ல முடியாது. அதாவது இவன் அறிவை கொண்டு புத்தி பூர்வகமாக செயல்படுறதுக்கான சக்தி இருக்கிறதுனால தான் சாஸ்திரங்கள் ஒன்ன விதிக்கிறது, ஒன்ன தடுக்கிறது. விதிச்சதை செஞ்சு நல்ல பலனை அடையறான், தடுத்த காரியத்தை செய்யாம இருந்து நல்ல பலனை அடையறோம். விதிச்சதை விட்டா அனர்த்தம், செய்யக்கூடாததை செஞ்சா அனர்த்தம். சரி, இவனுக்கு எதையுமே செய்யறதுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ பலானுபவம் எங்க இருந்து வரும்? சுகதுக்கங்களை அனுபவிக்கிறானே, நம்ம என்ன சொல்றோம், நீ பண்ண கர்மா அனுபவிக்கிறேன்றோம். அந்த கர்மாவை இவன் பண்றானோ இல்லையோ, செய்யறதுக்கு அறிவு ஆற்றலை பெருமாள் கொடுத்ததுனால செயல்படுறானோ இல்லையோ. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒவ்வொரு செயலையும் இவன் தொடங்குற போது பிரதம க்ஷணத்துல பெருமாள் கொடுத்த அறிவு ஆற்றலை வச்சுண்டு இவன் செயல்படுவதை பார்த்து பெருமாள் அடுத்தது என்ன பண்றான், அனுமதி தானும் பண்றான். அதனால பெருமாள் என்ன சொல்றான், நீ பண்ண காரியத்தினுடைய பலனை நீ அனுபவிக்கிறேன்னு சொல்றான். இவனுக்கு எதுவுமே செய்யறதுக்கு சக்தி கிடையாதுன்னு பலானுபவம் எங்க இருந்து வரும்? இத சூத்திரக்காரர் சொல்ற, நம்மளா சொல்லல. கிருத பிரயத்னா பேச்சஸ்து எல்லாம் எழுதியிருக்கேன். கிருத பிரயத்னா பேச்சஸ்து விகித பிரதிஷித்த அவையத்தியாதிவியக, விதி நிஷேத சாஸ்திரங்கள் வீணாக கூடாதுன்னா ஜீவனுடைய பிரயத்தனத்தை எதிர்பார்த்தே பெருமாள் வந்து வழி நடத்துறோம். இதான் சாஸ்திரம் விதிக்க முடியாது. எனக்கு விதிச்ச என்ன பிரயோஜனம், நானும் அத்தியந்த பரதந்திர பெருமாள் செய்விச்சா செய்ய போறேன், இல்லைன்னா சும்மா இருக்க போறேன்னா அப்ப என்ன ஆயிடும், பெருமாளுக்கு தோஷம் வரும். இவனையே தப்பு காரியம் பண்ண வச்சுட்டு பெருமாள் தண்டிக்கிறான், ஒருத்தர நல்ல காரியத்தை பண்ண வச்சு அனுகிரகம் பண்றான், பட்சபாதம் தயையின்மைன்ற தோஷங்கள் வரும். அத்தனையும் பெருமாளுக்கு சுமத்திட்டு இருக்கா அவ. ஆக அத்தியந்த பாரதந்திரியத்தால் அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமந்து, பரதந்திரனா இருக்கிறவன் எஜமானன் வந்து என்ன நியமிக்கிறானோ அதை ஏற்றுக்கொண்டு செய்யணும். அப்ப என்ன ஆகுது, பெருமாள் ஜீவனுக்கு சிறிதளவு சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கான், அதனால பாரதந்திரியம் கெட்டுப்பேடாதுன்ற பாஷ்யக்காரரே சொல்ற. ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜாவினிடத்துல ரொம்ப மந்திரி வந்து அந்த ராஜாவுக்கு வேணுங்கிற பல பல நன்மைகள் எல்லாம் மந்திரி பார்த்து 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 ராஜாவுக்கு செய்யறான். அந்த ராஜாவுக்கு அந்த மந்திரியினிடத்துல ஏற்படுற ஒரு பிரீத்தியானது ராஜ்யத்துல ஒரு பகுதியை அந்த மந்திரிக்கு கொடுத்து அதனை ஆளும்படியாக நியமிச்சு விடுறான். அந்த மந்திரி அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியை ஆண்டாலும் அவன் என்ன நினைப்பான், எனக்கு வந்த இந்த சுவாதந்திரியம் ஆள்ற தன்மை ராஜாவாலன்னு நினைப்பான். அதே மாதிரி ஜீவன் என்ன பண்றான், பெருமாளால கொடுக்கப்பட்ட சுவாதந்திரியம்னு நினைக்கிற போது அது அவனால வந்ததுன்ற போது பாரதந்திரியம் கெட்டு விடாது. அதெல்லாம் சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரருடைய சீபாஷி அதெல்லாம் விளக்கமா ரகசியத்தை சாதிக்கிறது. ஆக அத்தியந்த பாரதந்திரியத்தால் அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமக்கணும். சுமந்து என்ன பண்ண தெரியுமா, அவனுக்கு அபிமதங்களான உபாயங்களை அனுஷ்டிக்கணும். சாஸ்திரத்துல தன்னை அடைவதற்கு அவன் விதிச்ச உபாயத்தை அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை ஏற்றுக்கொண்டு அனுஷ்டிக்கணும். இல்லாட்டா விதிக்கப்பட்ட செயல்கள்லாம் வீணான்னா போயிடும். நான் பரதந்திரன் ஒண்ணும் செய்யக்கூடாது ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு இருந்தா பெருமாள் ஏன் கீதையில கதறி கதறி பக்தி யோகத்தையும் சரணாகதியும் சொல்லிருக்கான், எல்லாம் வேஸ்ட் தானே. ஒரு ஜீவனுக்கு வந்து ஞானம் இருந்தா உபாயத்தை பண்ணக்கூடாதுன்னு இருந்தா ஞானத்தை வேற உண்டாக்கி உபாயத்தையும் ஏன் விதிக்கிறான் கீதையில? முதல்ல உடல் வேறு, ஆத்மா வேறு, ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு, ஞானத்தை உண்டாக்கி தானே மோட்சோபாயத்தை சொல்றான். அப்ப அது ஞானம் உள்ளவனுடைய செயலா இல்ல அஜ்ஞானியனுடைய செயலான்னு அவாவா யோசிச்சு பார்ப்போம். உபாயத்தை அனுஷ்டிக்கிறது அவனுக்கு அபிமதங்களான எம்பெருமானுக்கு உகந்ததான உபாயங்களை அனுஷ்டிக்கையும் பலம் பெருகைக்கு அவன் கை பார்த்திருக்க வேண்டியும் சிந்திக்கும். இதான் பாரதந்திரம். அவன் சொன்னபடி கேட்டு உபாயத்தை அனுஷ்டிக்கணும். ஆனா அவன் கொடுக்க போற பலனை அவன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் பாரதந்திரியம். அவன் விதிச்ச உபாயத்தை செய்யறதும் பாரதந்திரியம். சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கிறது தானே பரதந்திரனுடைய கடமை. அதான் சில்லற ரகசியத்துல ரொம்ப ஆச்சரியமா சுவாமி தேசிகன் ஒரு வரி சாதிக்கிறது. அதாவது சேஷத்துவ பாரதந்திரியம்ன்றது எப்படி ஒரு ஜீவனுக்கு உபயோகப்படுறது அப்படின்ற. இப்ப வந்து சேஷபூதனா இருக்கிறதுனால பெருமாளை மகிழ்விக்கிற கைங்கரியத்தை பண்ணணும்னு சொல்ற. பாரதந்திரியத்தினால சாஸ்திரம் விதிச்ச கைங்கரியங்களை பண்ணணும். சேஷபூதனா இருக்கிறதுனால அவனை மகிழ்விக்கிற கைங்கரியத்தை பண்ணணும். பரதந்திரனா இருக்கிறதுனால சாஸ்திரம் சொன்னபடி கைங்கரியத்தை பண்ணி மகிழ்விக்கணும் அப்படின்றா. அத கைங்கரிய விஷயத்துல அவ என்ன பண்றா, சேஷத்துவ பாரதந்திரியத்தினுடைய உபயோகத்தை சொல்ற. பெருமாளை உகப்பிக்கிற கைங்கரியத்தை அவன் சொன்னபடி செய்யணும்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அவனை உகப்பிக்கிற காரியத்தை அவன் சொன்னபடி செய்யறதுன்றது உபாயத்திலையும் உண்டுன்ற. அவன் விதிச்ச உபாயத்தை பண்ணி மகிழ்விக்கணும். சாஸ்திரத்துல விதிச்ச உபாயத்தை பரதந்திரனானவன் சொல்படி கேட்டு செய்யணும். ஆக இந்த சேஷத்துவ பாரதந்திரியம்ன்றது கைங்கரியத்துல பிரயோஜனப்படுற மாதிரி உபாய அனுஷ்டானத்திலையும் பிரயோஜனப்படுறது. பகவானை மகிழ்விக்கிற செயல் தானே சேஷபூதன் செய்யணும். சாஸ்திரத்துல அவனை மகிழ்விக்கிறதுக்கு நிகிரக நிவர்த்திக்கு விதிச்ச உபாயத்தை பண்ணி மகிழ்விக்கணும். அப்ப சேஷத்துவத்தை காப்பாத்திக்கிற. பரதந்திரனா இருக்கிறவன் சொல்படி கேட்டு உபாயத்தை பண்ணணும். நீ பாரதந்திரியத்தை காப்பாத்திக்கிற. பெருமா சொன்ன வார்த்தையை கேட்டு உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் சேஷத்துவ பாரதந்திரியம் காப்பாற்றப்படுமே தவிர, செய்யக்கூடாது உபாயத்தை இருந்தா அப்பதான் சேஷத்துவ பாரதந்திரியத்துக்கு விருதம். அத அவ உண்டாவா சொல்றான். திருக்கோண சுவாமி தாய்ப்ப சொன்ன பேச்ச கேட்டு நடக்கிறது பாரதந்திரியமா, பெருமாள் விதைச்ச உபாயத்தை செய்ய மாட்டேன், அடியன் அசக்தன் அசக்தன் சொன்னதை செய்ய மாட்டேன்னா அது திமிருன்னு அர்த்தம். அது பாரதந்திரியம் இல்ல, அது திமிருன்னு அர்த்தம்னு. சாஸ்திரத்துல தன் அடையறதுக்கு உபாயத்தை விதிச்சிருக்கிற போது விதிச்ச உபாயத்தை செஞ்சா நீ பாரதந்திரிய சொல்லுவோம் கெட்டு போயிடும்னா செய்ய மாட்டேன்னு இருக்கிறது திமிருன்னு அர்த்தம். அது பாரதந்திரியம் இல்லைன்னு சாதிப்பது. ஆக அவனுக்கு அபிமதங்களான அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமந்து, அத்தியந்த பாரதந்திரியத்தால் அவன் கொடுத்த சுவாதந்திரியத்தை சுமந்து அவனுக்கு அபிமதங்களான உபாயங்களை அனுஷ்டிக்கையும். அதாவது உபாயங்களைன்றது என்ன, பக்தி அல்லது சரணாகதி தன் தகுதிக்கு ஏற்ற. சக்தாதிகாரியா இருந்தா பக்தி யோகம், அசக்தாதிகாரியா இருந்தா சரணாகதி. பலம் பெருகைக்கு அவன் கை பார்த்திருக்க வேண்டுகையும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நிறைய வரிகள்லாம் வருது. கடத்தியில சாதிக்கிறார். ஆகையால் சேஷபூதனுமாய் பரதந்திரனுமான இவனுக்கு யதாதிகாரம் ஸ்வரட்சணார்த்த வியாபாரம் பண்ண குறையில்லை. பண்றதுல தப்பு இல்லை. சேஷபூதனுமாய் பரதந்திரனுமான இந்த ஜீவன் யதாதிகாரம், சக்தனா இருந்தா பக்தியோவா, அசக்தனா இருந்தா சரணாகதி. யதாதிகாரம் ஸ்வரட்சணார்த்த வியாபாரம், ஆத்மஸ்வரூபத்தை ரட்சித்து கொள்வதற்கு செய்யக்கூடிய உபாயமான பக்தி பிரபத்திய பண்றதுல எந்த குறையும் தவறும் கிடையாது. இது பிள்ளலோகாச்சாருக்கு கண்டனம் தானே. பாரதந்திரிய சுரூபத்தை அனுசந்திச்சா ஸ்வயத்தனம் குலையும்னு அவர் சொன்னார். குலையாது யதாதிகாரம் ஸ்வரட்சணார்த்த வியாபாரம் பண்ண குறையில்லை. யாரு, சேஷபூதனுமாய் பரதந்திரனுமான இவன். இது நல்ல அடிதானே பிள்ளலோகாச்சாரு, நல்ல கண்டனம் தானே இது. இவ்வளவு ஸ்பஷ்டமா ஸ்ரீமத் ரகசேஸ்வரி சாரத்துல வரிகள் இருக்கு. கரெக்டா அவர் சொன்னதுக்கு அதே இதுக்கு மறுப்பு. அந்த வரிக்கும் இந்த வரிய பார்த்தேன்னா அதற்கு அது கண்டனமாகவே அமையல. இத சுவாமி தேசிகன் அதான் இன்னொரு இடத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சரி, அத்தியந்த பரதந்திரன் இவன் தன்னை ரட்சித்துக் கொள்றதுக்கு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, ஏன்னா அசக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப நீ போஜனாதி வியாபாரங்களையும் முட்டுறேன்ற. என் சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நன்னா முக்காலம் என்ன நாலு வேலை கூட சாப்பிட்டு இருக்கிய, உடம்ப நன்னா காப்பாத்தி வச்சுக்கணும்னு, அதுக்கு மட்டும் உனக்கு சக்தி எங்க இருந்து வருதுன்ற. சாஸ்திரம் விதித்த உபாயத்தை ஆத்ம ரட்சணத்துக்கு பண்ணக்கூடாதுன்னா தேக ரட்சணத்துக்கு வேணுங்கிற காரியம் பண்றதுல சக்தி எங்க இருந்து வந்தது? அப்போ உன் பாரதந்திரியம் எங்க போச்சு? ஆத்மாவையே ரட்சிக்கிறதுக்கு அவன் கடமைப்பட்டவன் அவன் தான் சத்தியன்னா, ஆத்மாவினுடைய உடமையை மட்டும் அவன் முற்றுவனா, இந்த சரீரத்தையும் அவன் தான் ரட்சிக்கிறதுக்கு கடமைப்பட்டவன் சத்தன்னு பட்டி கடைய போஜனாதி வியாபாரங்களையும் தவிர பிரசங்கிக்கும். அதனால பிராமணிகளா இருந்தா திருந்தணும், நியாயம் தானே வாஸ்தவம் தானே, ஏன் பிள்ளலோகாச்சார் இப்படி தப்பு தவறுமா பேசியிருக்காருன்னு திருந்தணும் வருந்தணும். அதனால அந்த மாதிரி கரெக்டா அந்த வரிக்கு உண்டான கண்டனம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல, ஆகையால் சேஷபூதனுமாய் பரதந்திரனுமான இவனுக்கு யதாதிகாரம் தன் தகுதிக்கு ஏற்ற ஸ்வரட்சணார்த்த வியாபாரம் பண்ண குறையிலே, பக்தி அல்லது பிரபத்தியில ஒன்றை அனுஷ்டிப்பதுல சொரூபம் கெட்டு விடாது, சொரூபம் காப்பாற்றப்படும். பெருமாளுக்கு சேஷபூதனா இருக்கிறதுனால விதிச்ச உபாயத்தை பண்ணி மகிழ்விக்கிறான், பரதந்திரனா இருக்கிறதுனால சொன்ன வார்த்தையை கேட்டு உபாயத்தை பண்றான். ஆக சொரூபம் ரட்சிக்கப்படுமே தவிர சொரூபம் கெட்டுவிடாது. இது நல்ல கண்டனம், அந்த புள்ளலோகாச்சார வரிக்கு சரியான கண்டனம் இது. இத வந்து சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சாத்யோபாய சோதனாதிகாரத்தில் கண்டித்தருளினார். ஸ்ரீபாஷ்யம் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாம் பாதம் பராயத்தாய். அதாவது என்னன்னா, ஏதோ சுவாமி தேசிகன் ஜீவனுக்கு ஏதோ சுவாதந்திரியம் உண்டுன்னு சொல்லிவிட்டாருன்னு அவ அப்படியே சண்டைக்கு வர வேண்டாம். சுவாமி தேசிகன் சொல்லல, ராமானுஜர் சொல்றா, சுதப்பிரகாசிகாச்சார் சொல்றாருன்னு காட்டிட்டு புரியறதா. அதனால இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் பராயத்தாதிகரணத்தில் கிருத பிரயத்னாபேட்சத்து விஹித பிரதிஷித்த அவையத்யாதிபியக என்கிற சூத்திர வியாக்கியானத்தில் ஜீவன் செய்கிற பிரயத்தனத்தை முன்னிட்டு பரமாத்மா ஜீவனை செய்விக்கிறான் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் அறிவிக்கிறார். சூத்திர வியாக்கியானத்துல ஜீவன் செய்கிற பிரயத்தனத்தை முன்னிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிரயத்தனப்படுற போது பெருமாள் பிரயத்தனப்படுற சக்தியை கொடுத்து சுவாதந்திரியத்தை கொடுத்துருவான். இவன் பண்ற பிரயத்தனத்தை வச்சுதான் மேல பெருமாள் வந்து அந்த காரியத்தை நடத்துறான். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, விகித பிரதிஷித்த அவையத்யாதிபியக விதி நிஷேத சாஸ்திரங்கள் வீணாகாமைக்காக. ஜீவனுக்கு வந்து சொந்தமா பிரயத்தனப்படுற சக்தி இல்லைன்னா இவனை சாஸ்திரம் விதிக்க முடியாது. சுதந்திர கர்த்தா பாணினி சூத்திரம், சுவாதந்திரியம் உள்ளவன் இடத்துல தான் உன்னை செய் செய்யாதுன்னு சொல்ல முடியும். ஓட முடியாதவனை பார்த்து ஓடாதேன்னு சொல்ல வேண்டாம், ஓடுன்னு சொல்ல வேண்டாம். நடக்க கூடியவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? ஓடாத மெதுவா போன்னு சொல்றோம். அதனால சாஸ்திரம் ஒண்ண விதிக்கிறதுன்னா அந்த விதிய அறிந்து செயல்படுவதற்கான சுவாதந்திரியம் இருந்தாதான் இவனை பார்த்து விதிக்க முடியும். இல்லாமல் போனா விதி நிஷேத சாஸ்திரங்கள் வர்த்தம், சாஸ்திர விஷயத்தையே ஜீவனுக்கு வராது. ஏன்னா எதுவும் இவன் செய்ய முடியாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டா பகவான் செய்விக்க எதையும் இவன் செய்யலாம் அப்படின்னு விட்டமானா பலாபலன் ஜீவனுக்கு வர முடியாது. பெருமாளே தப்பு காரியம் பண்ண வச்சு தண்டனை கொடுக்கறான்ற பேர் வரும். அதனால கிருத பிரயத்தனாபேட்சஸ்து, கிருத பிரயத்தனம் இவன் எடுக்கிற முயற்சியை வச்சு பெருமாள் என்ன பண்றான், அதன் பிறகு அனுமதி தானம் பண்றான். அப்ப அந்த பிரதம பிரவிருத்தியில ஜீவனுக்கு பெருமாள் சுவாதந்திரியத்தை கொடுக்கறான். அதை விளக்கற அந்த சூத்திர வியாக்கியானத்துல ஜீவன் செய்கிற பிரயத்தனத்தை முன்னிட்டு பரமாத்மா ஜீவனை செய்விக்கிறான் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்கிறான். முதல் க்ஷணத்தில் ஜீவனுக்கு சுவாதந்திரியம் உண்டு. முதலில் ஜீவன் செய்யும் பிரயத்தனத்தை அபேட்சித்து தான் பரமாத்மா ஜீவனை செயல்படுத்துவது என்பதை இவ் அதிகரண சுதப்பிரகாசிகையில் காணலாம். சுதப்பிரகாசிகாச்சார் சுவாதந்திரியம்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்க, பிரதம பிரவிருத்தியில ஜீவனுக்கு சுவாதந்திரியம் உண்டு. ஸ்ரீபாஷ்ய சுதப்பிரகாசிக எடுத்து புத்தகம் இருந்தா தாராளமா பார்க்கலாம். சுதப்பிரகாசிகள சாதிக்கிறார். ஆக முதல் க்ஷணத்தில் ஜீவனுக்கு சுவாதந்திரியம் உண்டு, முதலில் ஜீவன் செய்யும் பிரயத்தனத்தை அபேட்சித்து தான் பரமாத்மா ஜீவனை செயல்படுத்துவது என்பதை இவ் அதிகரண சுதப்பிரகாசிகையில் காணலாம். இதே திருவுள்ளம் பற்றியே சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஜீவனுக்கு எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட சுவாதந்திரியம் உண்டு என்று அருள் செய்தார். அதனால் சுவாமி தேசிகனுடைய வரியை யாரும் இடைச்சொல்கள்னு பேச முடியாது. ஏன்னா அப்ப பாஷ்யக்காரர் அடுத்து ஸ்ரீபாஷ்யத்தை காட்டியது. அதனால இப்ப என்ன ஆகும்னா, பாஷ்யக்கார சாயத்துல சுதப்பிரகாசிகாச்சார் சுவாதந்திரிய பதத்தையே போட்டிருப்பார். ஜீவனுக்கு சுவாதந்திரியம் முதல் க்ஷணத்துல ஒரு காரியத்தை தொடங்குற நிலையில உண்டு. அப்ப பெருமாள் என்ன பண்றா, உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கேன், நல்லது கெட்டதை சொல்லி வச்சிருக்கேன், நான் கொடுத்த சுவாதந்திரியத்தை நல்ல விதமா உபயோகப்படுத்தினியானா நல்ல பலன் அடையலாம். உனக்கு இருக்கிற சுவாதந்திரியத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணா அனர்த்தத்தையும் அடைந்தாய் அப்படின்னா அது பொருத்தமா இருக்கு. புரியுதா? இது சுத பிரகாசிகாச்சார் வியாக்கியானத்துல பார்க்கலாம். சரி, இப்போ குண்டலோகாச்சார கண்டிச்சிருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் காட்டிட்டோம் நம்ம. அடுத்தது பாருங்க, ஸ்ரீவசன பூஷணம் 132. அது தோல்புறையே போ, இது மர்மஸ்பர்ஷி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது அகங்கார கர்ப்பமான இந்த உபாசனம் ஆத்ம ஞானம் பிறந்தவனுடைய செயலாய் எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைக்கையாகிற சேஷத்துவ ரூபமான நிஷ்கிருஷ்ட வேஷத்துக்கு விரோதியாய் எம்பெருமான் ஒருவனுக்கே பரதந்திரமாய் இருக்கிற சொரூபத்துக்கு நாசகமாய் இருக்கும் என்று புள்ளலோகாச்சாரியரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல். அதாவது என்னன்னா, அகங்கார கர்ப்பமான இந்த உபாசனம், அகங்கார கர்ப்பம்னா அகங்காரத்தை உள்ளடக்கி கொண்டு பத்தியோகம் பண்றவாள் அகங்காரம் உடையவர்கள். அதனால உபாசனம் பண்றவாள்கிட்ட எது இருக்குமா? அகங்காரம் இருக்குமா? அகங்கார கர்ப்பமான இந்த உபாசனம் எப்படிப்பட்டதுன்னா, ஏன் இந்த அகங்கார கர்ப்பமான இந்த உபாசனத்தை இவ்வளவு ஆபத்தா சொல்றது அப்படின்னு கேட்டா, அது ஆத்ம ஞானம் பிறந்தவனுடைய செயலா இருக்கும். அதாவது தன்னை பெருமாளுக்கு சேஷபூதன் பரதந்திரன் அறிஞ்சுண்டு இந்த உபாசனத்தை பண்ற. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, தெரியாதவா தப்பு பண்றது இருக்கட்டும், தெரிஞ்சுட்டே தப்பு பண்றாளேன்னா அதுதான் கொடுமை. ஆத்ம ஞானத்தை வச்சுண்டு தன்னை பெருமாளுக்கு சேஷபூதன் பரதந்திரன் அறிஞ்சுண்டு அந்த சுரூபத்துக்கு தகாத உபாசனத்தை போய் பண்றாளே, இது பேராபத்து. ஆத்ம ஞானம் பிறந்தவனுடைய செயலாய் இதரால் பொய் சொன்னா அது அவளுடைய இது. அவளே கேட்பா நம்ம இடத்துல, ஏன் பிராமணனா இருந்துட்டு பொய் சொல்றியேன்னு. இது மட்டும் அதனால அந்த மாதிரி பிராமணனா பிறந்து ஒவ்வாயில அப்படி வரலாமா வார்த்த நீ பொய் சொல்லலாமான்னு கேட்பா. அதான் மத்தவா பொய் சொல்லலாம்னு அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி உயர்ந்த இதுல பிறந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்றியேன்னு அந்த மாதிரி சொல்ற. ஆத்ம ஞானம் பிறந்தவனுடைய செயல், எம்பெருமானுக்கு சேஷபூதன் பரதந்திரன் தெரிஞ்சுட்டு நீ போய் பத்தியோகத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற. ஆத்ம ஞானம் பிறந்தவனுடைய செயலா, எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைக்கையாகிற சேஷத்துவ ரூபமான நிஷ்கிருஷ்ட வேஷத்துக்கு விரோதியம். பெருமாளுக்கு அதிசயம் மகிழ்ச்சிய உண்டு பண்ண வேண்டியவன் நீ, பெருமாளுக்கு மகிழ்ச்சிய உண்டு பண்ண வேண்டிய நீ என்ன பண்ற, பக்தியோகத்தை பண்ணி அனர்த்தத்தை செலுத்திய ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு இது விரோதியா பக்தியோகம். இதுக்குதான் பெருமாள் பகவத்கீதால கதறி கதறி அர்ஜுனனுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா திரும்ப திரும்ப கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகங்கள் எல்லாம் சொன்னானா. அந்த கர்மயோக ஞான யோக பக்தியோகத்தையும் பெருமாள் முதல்ல ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணி தான் சொல்றான். எல்லா ஜீவர்களும் எனக்கு சேஷபூதர்கள் பரதந்திரர்கள் என்னுடைய சொத்து அப்படின்னு இந்த மாதிரி எழுதியிருக்கார் புள்ளலோகாச்சார். அந்த மாதிரி எம்பெருமான் ஒருவனுக்கே பரதந்திரமாய் இருக்கையாகிற சுரூபத்துக்கு நாசகமாய் இருக்கும். உன்னுடைய பாரதந்திரிய சுரூபம் கெட்டு போயிடும். எதனால? பக்தியோகம் பண்றதுனால. சேஷத்துவம் பாரதந்திரியம் பெருமாளை மகிழ்விக்க வேண்டிய நீ பெருமாளுக்கு சீற்றம் வந்துருமா பக்தியோகம் பண்ண. அதுக்கப்புறம் பாரதந்திரிய சொரூபம் போயிடும். பரதந்திரன்றவன் எப்படி இருக்கணும்? சுதந்திரனான எம்பெருமான் வெற்றிப்பான்னு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியானா அவனை மகிழ்விக்கிற காரியத்திலேருந்து விலகி விட்ட பாரதந்திரிய சொரூபம் போயிடுறது. நீ உன்ன சக்தனாக நினைச்சுண்டு பண்ற. அதனால பக்தியோக நிஷ்டன் எப்படிப்பட்டவன்னா, அகங்காரம் அதுல உள்ளடங்கி இருக்கு, அகங்கார கர்ப்பம். பாவம் அவளுக்கு கடைச்ச ஒரு படா பழியும் பட்ட பெரும்பாலும் தேவையான பாவம் சாத்வீக தியாகத்தை பண்ணி பகவான் நடத்தி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கர்மயோகம் தொடங்கச்சியா அங்க பிரபத்தியம் பண்ணி எனக்கு உபாய விரோதியான பாவங்களை போக்கடிச்சு கொடுன்னு கேட்டு பக்தியோகத்தை அவ்வளவு பணிவோட பண்றான். அவனுக்கு கடைச்ச பட்டம் அப்ப வியாசாதிகள்ல அகங்காரம் உள்ளவா போட்டிருக்கும். அவ அவளுடைய கொள்கைப்படி என்னப்படி. அதனால இது வந்து சுரூபத்துக்கு நாசகமாய் இருக்கும் என்று புல்லலோகாச்சாரியரால் அருள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். என்னது மர்மஸ்பர்ஷினா என்ன அர்த்தம்னா, ஒரு இந்த ஒரு பாகத்துல ஒரு வலி ஏற்பட்டதுன்னா அது பிடிச்சு போயிடும், தாங்க முடியாது. அந்த மாதிரி ஞானம் உள்ளவனுடைய செயலா இந்த பக்தியோகம் பேடுதே. இதுதான் வேதனை ஜாஸ்தின்னு அர்த்தம், துக்கம் ஜாஸ்தி. அதான் சொல்றேனே, அறிவில்லாதவன் ஒரு தப்பு பண்ணாக்க அத நம்ம வந்து இவனுக்கு என்ன சாஸ்திர ஞானமா இருக்குன்னு போயிடுவோம். சாஸ்திரம் வாசவா தப்பு பண்ணா வாசிச்சுட்டு இப்படி எல்லாம் நடக்கிறாளேன்னு இன்னும் நமக்கு அது கொடுமையா இருக்கும். அதான் மர்மஸ்பர்ஷி. இந்த மாதிரி சேஷத்துவ பாரதந்திரி ஞானம் உள்ளவனுடைய செயலா இருக்கே, இது இவன் போய் இந்த பக்தி யோகத்தை பண்ணலாமோ? ஞானம் இல்லா ஞானம் இல்லாதவன் ஏன் பண்ண போறான்? பெருமாள் முதல்ல இதை பண்றதுக்கே ஞானம் வேணும் தானே உபதேசிக்கிறான். எல்லாம் உண்டாவா இருக்கு. நிஜமாவே பெருமாளுடைய விக்கிரகம் எப்படி இருக்குன்னு நம்ம அதெல்லாம் ஊசிக்க முடியாது. அதான் அழகா உத்தமூர்த்தி சுவாமி கேட்டிருக்க. அதாவது என்னன்னா, இந்த பக்தி யோகத்தை பெருமாள் உபதேசிக்கிற போது முக்கியதமம் மிகவும் ரகசியமானது அப்படின்னு எல்லாம் சொல்லி பக்தி யோகத்தை கொண்டாடுறான் பெருமாள். அப்படிப்பட்ட இது அகங்காரத்தை உள்ளடக்கின்றிருக்கு, சுரூபத்துக்கு நாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்தி யோகத்துக்கு கிடைச்ச ஒரு பேர். அந்த பண்றவாளுக்கு இது ஒரு பேர், அகங்காரம் உள்ளவன். இத வந்து சுவாமி தேசிகன் வந்து எப்படி கண்டிச்சிருக்காருன்னா, இதை உபாசனாதிகள் அகங்காராதி கர்ப்பங்கள் என்னுமிடம் சாஸ்திரம் இசையாதிருக்க செய்தே ஆரோபித்தார்களாம். அத்தனை போருமே கரெக்டா கண்டான் உள்ளலோகாச்சாருக்கு. சாஸ்திரம் வந்து பக்தி யோகம் வந்து அகங்காரத்தை அடங்கியிருக்குன்னு சொல்றது இவா சாஸ்திரம் சொல்லாம இருக்கச்சே ஏறிட்டு சொல்ற. ஆரோபிக்கிறான்னா அதுல அகங்காரம் அடங்கியிருக்குன்ற வார்த்தையை ஏறிடுகிறார்கள். இது சுவாமி தேசிகனுடைய வரி, இது புள்ளலோகாச்சாருக்கு கண்டனம் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில் கண்டித்து பேசுகிறார். எத்தனை ஆதாரம் இருக்குன்னு காட்டுறோம் நம்ம. அடுத்தது பாருங்க, முமுட்சு படி சூத்திரம் 201 பரி என்கிற உபசர்க்கத்தாலே பாதகாதிகளை விடுமா போலே ருச்சி வாசனைகளோடும் லஜ்ஜையோடும் கூட மறுவலிடாதபடி விட வேணும் என்கிறது. அதாவது அத பாதக பீதத்துவம் என்று தர்மதேவதை பாதகமாக சொன்ன உபாயாந்தரங்களை என்று புள்ளலோகாச்சாரியரால் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முமுட்சுப்படியில சரமஸ்லோக பிரகரணம், முமுட்சுப்படியில புள்ளலோகாச்சார் திருமந்திரத்துக்கு அர்த்தம், துவயத்துக்கு அர்த்தம், சரமஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற. அதுல சர்வதர்மான் பரித்தியஜியன்னு சரமஸ்லோகத்துக்கு சொல்ற போது பரி என்கிற உபசர்க்கத்தாலே பாதகாதிகளை விடுமா போலே, பாதகங்கள் பாப செயலை விடுற மாதிரி பக்தி யோகத்தை விடணுமா. பக்தி யோகம் பாதகமா புள்ளலோகாச்சார் சொல்றது. பாதகாதிகளை விடுமா போலே ருச்சி வாசனைகளோடும் லஜ்ஜையோடும் கூட, அந்த பக்தி யோகம் பண்றதுல ஆசையானது வராதபடி லஜ்ஜையோடும் கூட. ஐயோ இந்த பக்தி யோகத்தை பண்ணணும்னு நினைச்சமே வெட்கப்படணுமா, அனுதாபப்படணுமா. லஜ்ஜையோடும் கூட மறுவலிடாதபடி விட வேணும் என்கிறது. மறுவலிடாதபடினா இன்னொரு தடவை அந்த பண்ணணும்ன்ற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. அதுக்குதான் புள்ளலோகாச்சார் சொல்ற, உபாயாந்தரங்களை விடுவதற்கு அஞ்ஞான அசக்திகள் காரணம் என்றோம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பக்தி யோகத்துக்கு வேணுங்கிற ஞானம் இல்ல, அனுஷ்டான சக்தி இல்ல, ஆசீன்சன்யம், அதனால அவன் சரணாகதி தான் பண்ணணும்ன்றோம் இல்லையா. அதை சொல்றாரு புள்ளதோபாச்சார். பக்தி யோகத்தை செய்யாம விடுறதுக்கு அது விஷயத்துல அஞ்ஞான அசக்திகள் காரணம் என்றோம். ஏன்னா அஞ்ஞான அசக்திகள் காரணமாக விட்டானாகில் ஞான சக்தியாதிகள் உண்டாகிவிட்டால் உபாசனத்தில் இழிந்து விடுவான். இன்னைக்கு எனக்கு அதுல பத்தி ஞானம் இல்ல, சக்தி இல்ல, ஒரு காலத்துல எனக்கு நல்ல ஞானமும் அனுஷ்டான சக்தியும் வந்துருத்தானா, நான் பக்தி யோகம் பண்றேன்னு. ஆனால் அது சுரூப விருத்தம் என்று விட்டால் அதுகிட்டயே போக மாட்டானோ. அதனால பாதகாதிகளை விடுமா போலே விடணும். நம்ம சுரூப கட்டுப்படும் தகாத செயல் அப்படின்னு விட்டியானா, ஒரு பாதகத்தை விடுற மாதிரி விட்டுட்டியானா அதுகிட்டே நீ போகவே மாட்டேன் அப்படின்னு புள்ளலோகாச்சார் சொல்லுங்க. அதுக்கு பாஷ்யக்காரர் மெனக்கட்டு சாதனாத்தியாயத்தை பண்ணார். ஒரு சுவாமி சொன்னாரு, ஃபியூச்சர் தலையில போடுங்க சாதனாத்தியாயத்தன்னு. அந்த மாதிரி பாதகாதிகளை விடுமா போலே மறுவலிடாதபடி கோபத்துல கோபத்துல இப்படி பாஷ்யக்காரர் சொன்னதெல்லாம் நீ இந்த மாதிரி பக்தி யோகத்தை வந்து இப்படி சொரூப விருந்தோம் பாரதிய கட்டுப்படும் சாதனாத்தியாயத்தை ஃபியூச்சர் தலையில போடுன்னு ஒரு நம்ம சுவாமி இருந்தார். எல்லாம் வரும், விபரீதங்கள்லாம் வரும், எல்லாம் என்ன வேணாலும் வரும். அதாவது அத பாதக பீதத்துவம் என்று தர்ம தேவதை பாதகமாக சொன்ன உபாயாந்திரங்கள் அந்த ஸ்லோகம் இருக்கு. அத பாதக பீதத்துவம் சர்வபாவேன பாரத விமுக்தானிய சமாரம்பம் நாராயண பரோபவன்னு தர்ம தேவதை தன் புத்திரனுக்கு உபதேசம் பண்றது. ஆனா அந்த பாதக சப்தம் பக்தி யோகத்தை சொல்லல, அது பக்தி யோகத்தை சொல்றதுன்னு புள்ளலோகாச்சார் எடுத்துக்காட்டு. தர்ம தேவதை பாதகமாக சொன்ன உபாயாந்தரங்களை பக்தி யோகத்தை கர்ம ஞான பக்தி யோகங்களை அப்படின்னு இருக்க, இத சுவாமி தேசிகன் எப்படி கண்டிக்கிறார் பாருங்கோ. இதை அத பாதக பீதத்துவம் என்று தர்ம தேவதை தன் புத்திரனுக்கு உபாசனாதிகளை பிராப்பிய விரோதிகள் என்று நினைத்து நிந்தித்தது எண்ணில் அதுவும் அத்தியந்த அனுபவம். உள்ளரோகாச்சாருக்கு தானே கண்டனம் சுவாமி தேசிகன் சாதிக்கல. அப்ப தர்ம தேவதை பாதக சப்தத்தினால உபாயாந்தரத்தை நிந்திக்கிறதுன்னு சொல்றேல அது பொருந்தாது, அனுபவ பண்ணம்னா பொருந்தாது. அத பாதக பீதத்துவம் என்கிற இடத்திலும் பாதக சப்தத்தாலே உபாசனாதிகளை நிந்திக்கிறது எங்கேக்கும் பிரமாணம் இல்லை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இப்ப நேரம் அது புள்ளலோகாச்சாரம் தானே கண்டிக்கிறார் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில் கண்டித்தருளினார். இத்தால் புள்ளலோகாச்சாரியருடைய அசாஸ்திரியமான கொள்கைகள் யாவும் சுவாமி ஸ்ரீ தேசிகனால் கண்டிக்கப்படுகின்றன என்பதில் ஆதாரம் உள்ளது என்பதை சகிருதையர் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்காக நம்ம சில விஷயத்த காட்டிருக்கோம், ஆதாரம் உள்ளதுன்றத சகிருதையர் அறிந்து கொள்ளலாம். இது முதல் விஷயம், அதாவது முதல் தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. புள்ளலோகாச்சாரிய சுவாமி ஒத்த கழுத்து உடையவர்களான இல்லை, புள்ளலோகாச்சார கண்டிச்சிருக்கார். அதனால அத பாதக பீதத்துவம்ன்றதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். பாதக சப்தத்தினால பக்தி யோகத்தை வந்து தர்ம தேவதை வந்து நிந்திக்கல, தன் புத்திரனுக்கு அதை நிந்த பண்ணி சொல்லல. பாபம் அப்படின்றது என்னன்னா, உபாய விரோதியான பாபங்களை கண்டு பயந்தால் பீதி அடைந்தால் ஒன்னு அங்க பிரவர்த்தி பண்ணு, அல்லது பிராப்திய விரோதியான பாபங்களை கண்டு பயந்தால் எம்பெருமானிடத்துல சரணாகி அப்படின்னு அர்த்தமே தவிர, பாதக சப்தத்தினால பக்தி யோகத்தை வந்து நிந்திக்கவில்லை. இது முதல் விஷயம்.
நீங்க வந்து அந்த சுவாமி தேசிகனுடைய சிஷ்யன் தான் கூறத்தாழ்வான் பெரியவரா இருந்து ராமானுஜர் சிஷ்யனா இருக்காரு.